لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم الله أما بعد கடைசியாக சூரத்துல் கௌசர நாங்க முடிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு சென்ற வாரம் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் இந்த பூர்வீகத்தை பற்றி படித்தோம். சூரத்துல் மாஊன் சூரத்துல் மாஊன் இந்த சூறாவை சென்ற வாரம் நாங்க துவக்கி வைத்தோம். சூரத்துல் மாஊன் மக்காவில் இறங்கிய ஒரு அத்தியாயம், அதே சமயம் மதீனாவில் இறங்கிய ஒரு சூறா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்காவில் இறங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, மதீனாவில் இறங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் மாஊன் ஏன் மக்காவில் இறங்கியதா எதை போல சூரத்துல் கௌசர போல மக்காவில் இறங்கியது என்ற ஒரு கருத்தும் மதீனாவில் இறங்கியது என்ற ஒரு கருத்தும் இருப்பது போல சூரத்துல் மாஊனும் அது அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் என்பது முதலாவது ஆயத்து. ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம் இரண்டாவது ஆயத். வலா யஹுப்பு அலா துஆமில் மிஸ்கீன் மூன்றாவது ஆயத். இந்த மூன்று பகுதியும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று. இரண்டாவது பகுதி இருக்குது, ஃபவைலுல் லில் முஸல்லீன் என்று ஆரம்பிக்கும். உங்களுக்கு நான் பாடம் சூராக்கள் ஃபவைலுல் லில் முஸல்லீன் நாலாவது ஆயத், அல்லதீனஹும் அவுன் சலாத்திஹிம் சாஹூன் ஐந்தாவது ஆயத், அல்லதீனஹும் யுராவூன் ஆறாவது ஆயத், வயம்னவுனல் மாவூன் ஏழாவது ஆயத். ஏழு ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரா. முதலாவது மூன்று ஆயத்துகளும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுற அதே வேளை பிந்திய நான்கு ஆயத்துகளும் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுது. இந்த இரண்டு பகுதிகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இரண்டாவது பகுதி மதீனாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால எப்படி இன்னா அபைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், கௌசரை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை அறிவிப்பது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மதீனாவில் வைத்துத்தான் நபி அவர்களோட தொடர்பு என்பதை வைத்தும், தொழுகைய தொடர்ந்து அறுவையை பற்றி அல்லாஹ் சொல்றதுனால அறுவை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்டது மதீனாவில் என்பதை வைத்தும், முதல் ரெண்டு ஆயத்துகளுக்கும் மதீனாவோட சம்பந்தம் இருப்பதால, மூன்றாவது ஆயத் அபுத்தர் அது ஆசிபுன் வாயில் என்பவன் மக்காவில் வைத்து சொன்னது என்ற பார்க்கும் போது அது மக்காவோட சம்பந்தப்பட்டது என்ற வகையிலும், அந்த சூரா இருவேறுபட்ட இடங்கள்ல இறங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று மக்காவில் இறங்கியிருக்கணும் அல்லது மதீனாவில் இறங்கியிருக்கணும். எனவே சிலர் மக்காவில் என்று சொல்வது முதல் ரெண்டு ஆயத்துகளை பார்க்காம மூணாவது ஆயத்தை வைத்து, மதீனாவில் என்று சொல்வது முதல் ரெண்டு ஆயத்துகளை வைத்து என்றதை நாங்கள் தெளிவாக படித்தோம் தானே. அதே நேரத்தில் முதல் ரெண்டு ஆயத்துகளும் மதீனாவில் இறங்கியிருக்கலாம், மூன்றாவது ஆயத் மக்காவில் இறங்கியிருக்கலாம், ரெண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டதாக இருக்கலாம் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அதே மாதிரியான ஒரு விவகாரம் தான் இந்த சூரத்தில் மாஊன்லையும் இருக்கு. கூலியை பொய்ப்படுத்துபவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார். கூலி என்பது கூலி நாளை குறிக்கும். மாலிக்கு யௌமித்தீன், கூலி நாளின் அதிபதி என்று படித்தோமே. கூலி நாள் என்பது கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். கூலியை பொய்ப்படுத்துபவன் என்று சொல்வது இந்த இடத்துல யௌம் என்பது மறைவாக இருக்குது, அதாவது கூலி நாளை பொய்ப்படுத்துபவன், அதாவது மறுமை என்று ஒன்று இல்லை என்று சொல்பவர். இது யார் என்றால் மீண்டும் ஆசுபின் வாயில பற்றி தான் சொல்லப்படுகிறது. அது யார் என்றால் கூலினாலே பொய்ப்படுத்துபவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவனை நீர் பார்த்தீரா என்று கேட்கப்படுவதானது யாரது ஒருவன் இருக்கணுமே. இது பொதுவானதாகத்தான் அர்த்தத்தில் இருக்கும், ஆனால் இது இறங்கியது பெரும்பாலும் ஆசுபுனு வாயில் என்று சொல்லப்பட்டுச்சு. அதே போல ஆசுபுனு வாயில் என்பவனுக்கேதான் பெரும்பாலும் இறங்கியதாக ஒரு கருத்து இருக்கு. அவன் எங்க இருந்தான்? மக்காவில் இருந்தான். ஆகவே இந்த சூராவை மக்காவில் இறங்கியது என்று சொல்பவர்கள் எப்படி சொல்வார்கள்? மறுமை நாளை, கூலி நாளை, நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிப்பவன் என்று அல்லாஹ் இடத்தில் சொல்வது சுட்டுவது ஆசுபுன் வாயில் என்பவன. அவன் மக்காவில் தான் இருந்தான், எனவே மக்காவில் இறங்கியது என்று சொல்வார்கள். பவையிலுள்ளில் முசல்லின் என்று அடுத்த பகுதி ஆரம்பிக்கிறேன். தொழுபவர்களுக்கு கேடுதான். அவங்க என்ன செய்வாங்க என்றால் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தமது தொழுகையை விட்டும் மறந்திருப்பார்கள், தமது தொழுகையை விட்டும் மறந்திருப்பார்கள், பாராமுகமாக இருப்பார்கள். தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது தொழுவோமே என்பதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிரத்தையாக இருக்காது. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அல்லதீனஹும் யுராஊன் வயம்னஊன் அல்மாஊன் என்று போவது. இது யாரை குறிக்கும் என்றால் தொழுகையை விட்டும் மறந்திருப்பவர்கள் என்றால் அது முனாஃபிக்குகள். தொழுகையில் மறதி ஏற்படுவது வேற விஷயம், தொழுது கொண்டிருக்கிறோம், ஓதல்ல மறதி, அல்லது உரிய ரக்காத்துகளோட எண்ணிக்கையில மறதி, அல்லது சுஜூத் ஒன்று செய்வேனா, முதலாவது சுஜூதில் இருக்கிறேனா அல்லது இரண்டாவது சுஜூதில் இருக்கிறேனா என்ற மறதி. இது தொழுகையில் உள்ளே உள்ள மறதி, அது மன்னிக்கப்பட்டது. அதுக்குத்தான் சுஜூது சஹவ், ஞாபகம் வந்தா இல்ல செஞ்சு கொள்றது, சஜிதத்து சஹவ் இருக்கு. தொழுகையை விட்டும் மறந்திருப்பதைத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தொழுகையை விட்டும் மறந்திருப்பவர்கள் என்றால் அவர்கள் தொழ மாட்டார்கள், தொழுதாலும் உரிய நேரத்துக்கு தொழ மாட்டார்கள். அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் காண்பிக்கிறார்கள், தாம் தொழுவதை அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும், நாம் ஒரு தொழக்கூடிய மக்கள் என்று காட்ட வேண்டும் என்பதற்காகவே தொழுகிறார்கள். அப்ப இது யார் என்றால் முஸ்லிம்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய காபிர்கள், அவங்க யார்? முனாஃபிக்குகள். மக்காவில் முனாஃபிக்குகள் யாரும் இருக்க இல்லை. பத்து வருட காலத்திலையும் 13 வருட காலங்களிலையும் முனாஃபிக்குகள் யாரும் இருக்க இல்லை. முனாஃபிக்குகள் எல்லாம் வந்தது எங்க வைத்து? மதீனாவில். எனவே அல்லாஹ் தஆலா இந்த சூராவின் இரண்டாவது பகுதியில் ஃபவைலுல் முஸல்லீன் என்று ஆரம்பித்து காட்டுவதற்காக காட்டுகிறார்கள், தொழுவதை என்ன செய்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு காட்டிக்கொண்டு தொழுகிறார்கள், உரிய நேரத்துக்கு தொழுவதில்லை, அதனை விட்டு மறந்தும் பாராமுகமாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹாலா சொல்லி அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு என்று சொல்லி தவிப்பது. இது யாருடைய விஷயம்? நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்கள் என்பது நபி அவர்கள் 13 வருட காலம் மக்காவில் இருக்கும் போது இருந்தது இல்லை, அங்கே எல்லாம் பகிரங்க எதிர்ப்பு தான், அங்கே எல்லாம் பகிரங்க எதிர்ப்பு. மதீனாவில் தான் முனாஃபிக்குகளுடைய பிரச்சனை இருந்தது, முஸ்லிம்கள் போன்று இருப்பார்கள் ஆனால் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் தான் இந்த வேலையை செய்வார்கள். எனவே இந்த சூராவின் இரண்டாவது பகுதி மக்காவில் இறங்கி இருக்க வாய்ப்பு இல்லை, எங்கு இறங்கி இருக்கணும்? மதீனாவில். ஆகவேதான் எவரவரெல்லாம் இந்த சூரா மதீனாவில் இறங்கியது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் அதற்கு ஆதாரமாக சொன்னது எது? பவையிலுள்ளில் முஸ்லீன் என்ற பகுதியில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை பற்றி பேசியிருக்கிறார். நயவஞ்சகர்கள் என்பது நபி அவர்களுக்கு இருந்தது, மதீனாவில் தான் மக்காவில் அல்ல. முதல் பகுதியை பார்த்தால் மக்காவில் உள்ளது, இரண்டாம் பகுதியை பார்த்தால் மதீனாவில் உள்ளது. நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், முதல் பகுதி எங்கு இறங்கியது? மக்காவில், இரண்டாம் பகுதி மதீனாவில். இரண்டையும் ஹவரத் இப்னு அலி ஹுஸ்ராத் வஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்கள் என செய்துக்கோங்க. ஒரு சூறாவாக ஆசிப்போம். எனவே இந்த சூறா மக்காவிலும் இறங்கியது, மதீனாவிலும் இறங்கியது. அதாவது முதல் பகுதி மக்காவிலும் இரண்டாம் பகுதி மதீனாவிலும். எதற்கு மாற்றம்? சூரத்துல் கௌசருக்கு மாற்றம். அதில் முதல் பகுதி மதீனாவிலும் இரண்டாம் பகுதி மக்காவிலும். இது அதுக்கு மாற்றமாக அமைந்திருக்கக்கூடிய சூறா. சூரத்துல் மாஊன் 7 ஆயத்துகளை கொண்டது. இந்த அல்மாவுன் என்ற பெயர் அதுக்கு வந்தது இந்த இந்த சூராவின் இறுதி ஆயத்தில் உள்ள அல்லது இந்த சூராவில் இடம்பெற்றுள்ள இறுதி சொல் அல்மாவுன் மாவுன் அல்மாவுன் என்று இந்த சூராவில் இறுதியாக இடம்பெற்றுள்ள சொல்லை வைத்துதான் இந்த சூராவுக்கு அல்மாவுன் என்று பெயர் வந்துச்சு. இந்த சூரா பற்றிய முன்குறிப்போடு முதலாவது வசனத்தின் அர்த்தத்துக்கு போகும். அரஐத்தல்லதி அரஐத்தல்ல நீர் பார்த்தீரா, அரஐத்தல்ல நீர் பார்த்தீரா, யுகத்திபு பின் அல்லதி ஒருவனை, அல்லது என்பது ஒருவனை குறிக்கும், யுகத்திபு அவன் பொய்ப்பிக்கிறான், பித்தீன் கூலியை பொய்ப்பிக்கிறான், இந்த இடத்துல கூலியை பொய்ப்பிக்கிறானே அத்தகைய ஒருவனை பார்த்தீரா. இது யாரை பார்த்து அல்லாஹ் விழுத்து கேட்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விழுத்து கேட்கிறார். இந்த இடத்துல பார்த்தீரா என்றா அவர் நேரடியாக நின்று பார்த்து பார்க்கும்படி அல்லாஹு தர சொல்றது இல்லை. உங்களுக்கு தெரியுமா விஷயம், அவருக்கு கேட்டா என்ன விஷயம், என்ன அர்த்தம், நான் இந்த இப்போ சொல்ல போற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக வேண்டி நான் அப்படி கேட்பேன். உங்களுக்கு தெரியுமா நடந்தது என்னண்டு, அல்லது இன்னும் ஒரு காரணத்துக்காகவும் கேட்கலாம், நான் சொல்ல போற விஷயத்துக்கு அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் என்ன செய்யலாம் கேட்கலாம். மூன்றாவது ஒரு காரணத்துக்கும் கேட்கலாம், அவருக்கு நான் சொல்ல போற விஷயத்தை ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கும் கேட்கலாம். அந்த ஆர்வத்தை அவருக்கு ஏற்படுத்துவதற்கு, அல்லது கவனத்தை நான் சொல்ல போற விஷயத்துல அவருக்கு ஈடுபடுத்துவதற்காக வேண்டி, அல்லது நான் சொல்ல போற விஷயம் முக்கியமானது என்பதற்காக வேண்டியும் கேட்கலாம். நாலாவது ஒன்று இருக்குது, அதாவது சொல்ல போற விஷயம் மோசமானது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டியும் கேட்கலாம். அதாவது நிலைமையை பொறுத்து, அவருடைய துணியை பொறுத்து, இது வித்தியாசப்படும் நடைமுறையில். விளங்குது என்னது, நடந்தது என்னன்னு தெரியுமா, ஒரு சொற்றொடர் தான், கேட்கிற துணியில என்ன அதுல வித்தியாசம் இருக்கும். பிரச்சனை ஆகும்னு பலரும் பேசிக் கொண்டிருக்கிறான். சரி, இப்ப உங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட என்ன அர்த்தம், நீங்க எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா போறீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா நான் இப்ப சொல்ல போறேன். விளங்குது என்னாண்டு, வார்த்தைகள் ஒன்றுதான், சொற்றொடர் ஒன்றுதான், வசனம் ஒன்றுதான், வாசகம் ஒன்றுதான், ஆனால் நிலையை பொறுத்து, சந்தர்ப்பத்தை பொறுத்து, பேசுபவருடைய முகபாவத்தை பொறுத்து அதுக்குரிய அர்த்தம் வித்தியாசப்படும். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பது, அல்லாஹ் இவனை பற்றி அடுத்தது சொல்ல போற விஷயம் இருக்குது, அதற்கு நபி அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக, நான் சொல்ல போற விஷயத்துல அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு கவனஹீனமாக இருப்பாங்கன்ற அர்த்தத்துல அல்லாஹ் கேட்கல. அல்லாஹ் சொல்ல போற விஷயம் சம்பந்தமாக நபி அவர்கள் ஆர்வமாக கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். நீங்க கவனமா தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் ஆர்வமா என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை கேளுங்க என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா சொன்னதாக இருக்கலாம். அல்லது ஒரு அவனை பற்றிய நபி அவர்களுக்கு தெரியாத ஒன்றை அல்லாஹ் தஆலா அறிவிப்பதற்கும் என்ன செய்யலாம் சொல்லலாம். விஷயத்தை பார்த்தீங்களா, அவனை பார்த்தீங்களா என்று கேட்டுட்டு அல்லாஹ் நபி அவர்களுக்கு அவனை பற்றி அறிந்திராத ஒன்றை அறிவிப்பதற்கும் இதனை சொல்வதாக இருக்கும். எனவே தான் அல்லாஹ் தஆலா கூலியை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா என்று கேட்கிறார். இந்த இடத்துல கூலியை பொய்ப்பிப்பவன் என்பது கூலி நாளை பொய்ப்பிப்பவன் என்று அர்த்தம், என்ற மாதிரி தான் அது வரணும். அல்லாஹாலா அதை மறைத்து வைத்திருக்கிறார். கூலியை பொய்ப்பிப்போன் என்றா கூலி நாளை பொய்ப்பிப்போனே நீர் பார்த்தீரான். அவன் எத்தகையவன் என்றால் அனாதையை தள்ளிவிடுகிறார், அனாதையை தள்ளிவிடுகிறார். பதாலிக்கல்லதி அவன் எத்தகையவன் என்றால் எதிர்கொள் எத்தியும் அனாதையை தள்ளிவிடுகிறான். இந்த ஆசுபின் வாயில் அல்லது இது யார் விஷயத்தில் வேறு யார் விஷயத்தில் இறங்கிச்சோ அவனுடைய பண்பு அல்லாஹ் சொல்றான். அவன் பண்பு என்னென்றால் அனாதியை தள்ளிவிடுகிறான். வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்ட மாட்டான், தூண்டுவதில்லை. அரஐத அல்லதி யுகல்லிபு பித்தீன் ஃபதா அலிகல்லதி யதுல் யதீம். இந்த மூன்று ஆயத்துகளும் சேர்ந்து ஒரு பகுதி, இந்த சூராவினுடைய ஒரு பகுதி. கூலியை பொய்ப்பிப்பவனை, அதாவது கூலி நாளை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா? சதாதிக்க அவன் என்ன செய், அவன் யார் என்றால் அல்லது ஒருவன் ஏதோ ஓ அவன் தட்டி விடுகிறான், தட்டி விடுகிறான். அல் யதீம், யதீம் தான் உனக்கு தெரியும், அனாதையை தட்டி விடுகிறான். வலா யஹுப்பு அவன் தூண்டுவதில்லை, அலா தஆமில் மிஸ்கீன் ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதும் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளை அல்லது கூலி நாளை பொய்ப்பிப்பவனிடம் உள்ள குறித்து அவனிடம் உள்ள இரண்டு பண்புகளை பற்றி பேசுகிறான். அந்த ரெண்டுமே இபாதத்துகளோடு சம்பந்தப்பட்டது நேரடியாக என்று சொல்வதற்கு இல்லை. எதோடு சம்பந்தப்பட்டது? சமூக விவகாரங்களோட சம்பந்தப்பட்டது. அனாதைக்கு கை கொடுக்க வேண்டிய வேலையை அவன் என்ன செய்கிறான், தலைகீழாக மாற்றி அனாதையை தட்டி விடுகிறான். மிஸ்கீனுக்கு ஏழைக்கு உணவளிக்கணும், அவன் உணவளிக்கிறானும் இல்லை, உணவளிப்பவனையும் என்ன செய்கிறான், தூண்டுவதும் இல்லை. தான் தான் உணவளிக்கிறது இல்லை, அடுத்தவன் உணவளிக்கிறவனுக்காக ஒரு தூண்டுதலாக இருப்போமே, அதுவும் இல்லை. எனவே அடுத்தவருக்கே உணவளிப்பதற்கு தூண்டாதவன் தான் என்ன செய்ய மாட்டான், போதும் தந்த பணத்தில் இது கொடுப்பதற்கு முன்வர மாட்டான். அல்லாஹால அந்த ஆஸ் இப்னு வாயில் அல்லது அது போன்ற ஒரு குறைஷி முஷ்ரிக்கை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மூன்றும் ஆயத்துகளும் சேர்ந்து ஒரு பகுதி. இதுல முதலாவது தக்தீர் பித்தீன் அல்லது பியோபித்தீன், மறுமை நாளை கூலி நாளை பொய்ப்பித்தல், இது அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. கூலி நாளை உண்மைப்படுத்துவதுதான் எங்களுடைய ஈமான். மரணத்துக்கு பின் நாம் எழுப்பப்படுவது என்பதை நம்புவது நம்முடைய ஈமானின் அடிப்படை. மரணத்தின் பின் வாழ்வு உண்டு, நாம் எழுப்பப்படுவோம், அதன் பின் கேள்வி கணக்கு உண்டு. அந்த கேள்வி கணக்கை தொடர்ந்து நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் கூலியாக நமக்கு உண்டு, சுவனம் நரகம் உண்டு என்று நம்புவது நம்முடைய அகீதா, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே முதல் ஆயத் ஈமானை பற்றி பேசுகிறது. இரண்டாவது மூன்றாவது ஆயத் சமூகத்தில் ஒருவர் மற்றவருக்கு கை கொடுப்பது பற்றிய விவகாரங்களை பேசிக்கொண்டு இருக்கு. சமூக சில உள்ள விஷயங்கள், முதலாவது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் மரணத்தின் பின் வாழ்வு உண்டு என்பதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறார். அதுக்கு பல உதாரணங்களையும் சொல்லி நமக்கு தெளிவையும் தந்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாமலிருந்து உங்களை படைத்த அல்லாஹ், ஒன்றுமே இல்லாமலிருந்து உங்களை படைத்த அல்லாஹ் பிறகு உங்களை மரணித்ததற்கு பிறகு எழுப்புவதற்கு முடியாதவனா என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான் தானே. ஒன்றுமே இல்லாமல் படைத்த நமக்கு ஒன்றுமே நம்முடைய இந்த படைப்புக்கு முந்தி எதுவும் இல்லை. பிறகு ரூஹ் எடுத்ததற்கு பிறகு இந்த உடம்பை மீண்டும் அதேபடி உருவாக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு முடியாதா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பது, மரணத்தின் பின் வாழ்வு உண்டு என்பதை நீங்கள் கட்டாயம் அடிப்படையில் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ஆனால் மக்காவுல குறைஷி முஷ்ரிக்குகளை பொறுத்த மட்டும் எவரிடத்தில் முதலாவது குர்ஆனும் அல்லாஹ்வுடைய செய்தியும் போனதோ அவர்களை பொறுத்த மட்டும் மரணத்துடன் வாழ்வு முடிந்தது என்ற நம்பிக்கையில் இருந்தான். மரணத்துடன் வாழ்வு முடிந்து போனது, மரணத்தின் பின் உக்கி போன எலும்புகள் மீண்டும் சரிபடுத்தப்பட்டு உடம்பாக ஆக்கப்பட்டு எழுப்பப்படுவோமா என்பது அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹூதுல சூரத்து ஹூத் ஏழாவது ஆயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், மரணத்தின் பின் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுபவர்கள் என்று நீங்கள் சொன்னால், நபி அவர்களை பார்த்ததா சொல்றான், யாகத்தில் சொன்ன காபிர்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நிச்சயமாக இது ஒரு தெளிவான சூனியம் என்று சொல்வார்கள். நீங்க சொல்ற கதை இருக்குது இல்லையா, இது ஒரு சூனியக்காரனுடைய கதை அல்லது ஒரு சூனியம் செய்யக்கூடிய வகையான கதை என்று சொல்வார்கள். சூரத்து ஹூத் ஏழாவது ஆயத்தில் அல்லாஹ்வுத்தால சொல்லி வைத்தார். குறைஷிகளை பொறுத்த மட்டும் முஷ்ரிக்குகளாக இருக்கும் போது இந்த நம்பிக்கையில தான் இருந்தான், மரணத்தின் பின் வாழ்வு ஒன்று இல்லை. அல்லாஹ் அதைத்தான் சொன்னா, நீங்க மரணத்தின் பின் எழுப்பப்படுவீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னால் நிச்சயமாக இது ஒரு தெளிவான சூனியம் என்று சொல்கின்றனர் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லி வைத்தார். மறுமையில் எவரெவரெல்லாம் இந்த வாழ்க்கையை நம்ப இல்லையோ அவர்களெல்லாம் மறுமையில நரகத்தில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுத்தால திட்டவட்டமாக சொல்லி வைத்தான். அவர்கள் மறுமையில இருந்து கொண்டு என்ன தெரியுமா சொல்வார்கள், மறுமையில நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நல்லவர்கள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சஃபர். சஃபர் என்பது நரகத்தினுடைய ஒரு வகை, நரகம் ஒரு நரகத்தினுடைய பெயர். இந்த சஃபர்ல எது உங்களை கொண்டு வந்து சேர்த்தது என்று கேட்பார்கள் நல்லவர்கள். சஃபர் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்பார்கள், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, லம் நக்கு மினல் முஸல்லீன், நாம் தொழுபவர்களை சேர்ந்தவர்களாக இருக்கவில்லை. வலம் நக்கு நுத்தைமுல் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. இதுல உணவளிப்பதை தூண்டுவது அது அந்த வேலையை செய்யறதில்லை, உணவளிக்கிறது இல்லை. வீணர்களோடு நாங்களும் வீணடித்துக் கொண்டு இருந்தோம். நாலாவதாக சொல்வார்கள், கூலி நாளை பொய்ப்பித்துக் கொண்டு இருந்தோம். சூரத்துல் முத்தஸிர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 46வது ஆயத்துல இதை சொல்லி வைத்திருக்கிறான், மறுமை கூலி நாளை, கூலி நாள் என்பது மறுமை நாள். யோமுத்தீன் சூரத்தில் பாத்திஹால வருவது போல, மா அலிக்கி யௌமித்தீன், கூலி நாளை பொய்ப்பிப்பவர்களாகவும் இருந்தோம். அப்ப தொழுபவர்களாகவும் இருக்கவில்லை, ஏழைக்கு உணவளிப்பவர்களாகவும் இருக்கவில்லை, வீணர்களோடு சேர்ந்து நாமும் வீண் வேலை செய்து கொண்டிருந்தோம். மற்றது கூலி நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். இந்த நான்கில நாலாவது அல்லாஹ் தஆலா சொன்னது, இவர்கள் அந்த நேரத்தில் இதையும் சொல்வார்கள், நாம் கூலி நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று. ஹைர், ஆகவே கூலி நாளை விசுவாசிப்பது என்பது ஈமானோடு அடிப்படையாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தத்ஃபீஃப்ல, சூரத்து தத்ஃபீஃப் உங்களுக்கு தெரியும், வைலுல்லில் முத்தஃபிஃபீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராவில் அல்லாஹ் தஆலா 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் கூலி நாளை பொய்ப்பிப்பதை பற்றி பேசியிருக்கிறார், மறுமை நாளை பொய்ப்பிப்பதை பற்றி பேசியிருக்கிறார். வயிறு யோம இதில் முக்கர்திபீன், அப்பொழுது பொய்ப்பித்தவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொன்னான். எப்பொழுது பொய்ப்பித்தவர்கள், மறுமை நாளன்று பொய்ப்பித்தவர்களுக்கு கேடு. அப்பொழுது கேடு என்றால் எப்பொழுது, மறுமை நாளன்று கூலினார் என்று பொய்ப்பித்தவர்களுக்கு கேடு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கூலினாரை பொய்ப்பிக்கிறார்கள். கூலினாலை பொய்ப்பிக்கிறார்கள். கூலினாலை பொய்ப்பிப்பவன் அத்துமீறிய பாவியாவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். பாவியான அத்துமீறி நடக்கக்கூடியவன், கூலினாலை பொய்ப்பிப்பவன் பாவியான அத்துமீறி நடப்பவன். இந்த எவர் விஷயத்தில் இந்த வசனம் இறங்கியதோ அவனும் எதுவாக இருந்திருக்கிறான்? பாவியான அத்துமீறி, அல்லாஹுடைய கட்டளைகளையும் பேச்சுக்களையும் மதிக்காமல் அத்துமீறி நடக்கக்கூடியவனாகத்தான் இருந்திருப்பான். சூரத்துல் இன்ஃபித்தார் 9வது ஆயத்தில் அல்லாஹ்வுத்தஆலா சொன்னான், யார் முஷ்ரிக்குகளை பார்த்து சொன்னான், நீங்கள் கூலினாலை பொய்ப்பிக்கிறீர்கள், கல்லா பல் துகத்திபூன பித்தீன், நீங்கள் கூலியை பொய்ப்பிக்கிறீர்கள். சூரத்துல் இன்ஃபித்தார் 9வது ஆயத்தில் இத சமா உம்பத்தாரத் என்று வருமே. அதே போல நல்லவர்களை பற்றி அல்லாஹாலா குர்ஆன்ல சூரத்துல் மஆரிஜ் 26வது ஆயத்தில், அல் மஆரிஜ் 26வது ஆயத்தில், வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், கூலி நாளை போய் உண்மைப்படுத்துபவர்கள் என்று அல்லாஹாலா நல்லவர்களை புகழ்ந்திருக்கிறார். கூலி நாளை உண்மைப்படுத்துபவர்கள். ஆகவே மறுமை நாளை உண்மைப்படுத்தல், மறுமை நாளை பொய்ப்பித்தல் இரண்டும் எதிர்மறையானவை. இதில் முக்கியம் என்னவென்றால் இது அடிப்படையில் ஈமானோடு அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. இங்கு அல்லாஹ் தஆலா கூலியை அல்லது கூலி நாளை பொய்ப்பிப்பவனை நீங்கள் பார்த்தீரா என்று கேட்பது, அல்லாஹுவை நம்பாதவனை பார்த்தீரா என்று கேட்பது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆனா அவர் உண்மையிலே அல்லாஹுவை நம்புறது இல்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள இல்லை. சரிதான, அல்லாஹுவை இலாகாக ஏற்றுக்கொள்ள இல்லை. மலக்குகளை நிராகரிப்பவன் என்று சொல்ல இல்லை. உண்மை நிராகரிப்பவன் என்று சொல்ல இல்லை. இந்த இடத்துல அல்லாஹுவை நேரடியாக கூலி நாளை பொய்ப்பிப்பவன் என்று சொல்லியிருப்பதானது அதை உண்மைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதுதான். எப்படி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நமது கண்களுக்கு பார்வைக்கு எய்தாவிட்டாலும், மலக்குகள் நமது கண்கள் பார்வைக்கு எய்தாவிட்டாலும் இருக்கிறார்கள் என்று நம்புவது போலவே நமது புலன்களுக்கு அப்பாற்பட்டவற்றை நம்புவது கட்டாயமான விஷயம். எது எது எல்லாம் குர்ஆனில் வந்திருக்கிறதோ புலன்களுக்கு அப்பாற்பட்டவற்றை, எதுவதெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கிறதோ புலன்களுக்கு அப்பாற்பட்டவற்றை நம்ப வேண்டும் என்று, அதையெல்லாம் நம்புவது நம்முடைய அகீதாவில் உள்ளது. எனவே மரணத்தின் பின் வாழ்வு, மஹ்ஷர், கூலிக்காக நிறுத்தப்படுதல், மனிதர்கள் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்றல், நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் என்பதெல்லாம் முழுக்க முழுக்க நமது புலன்களுக்கு கட்டுப்படாதவை, நமது புலன்களுக்கு அப்பாற்பட்டவை. இவற்றை நம்புவது ஈமானின் அடிப்படை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இதை சொன்னதானது இதனை நம்புவதின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா சதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவன் யாருக்கு சொல்ல வேண்டுமே பார்த்தீரா என்று கேட்டு அவருடைய இரண்டு இழி குணங்களை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இரண்டு மோசமான குணங்கள். முதலாவது, அவன் அனாதையை தட்டி விடுகிறான். அவன் அனாதையை தட்டுகின்றானே அத்தகைய ஒருவன், அவன் அனாதையை தட்டுகின்றானே அத்தகைய ஒருவன். எதிர்ப்பு என்றால் தட்டி விடுகிறான் என்ற நேரடி அர்த்தம். தட்டி விடுகிறான் என்றால் எனக்கு தெரிய பிடிச்சி தள்ளி விட்டது, இது அப்படி நேரடி அர்த்தமாகவும் இருக்கும். இன்னொரு அர்த்தம் இருக்குது, அதனுடைய நேரடி அர்த்தம் இல்ல, ஆளை அன்போடு நோக்குவதில்லை, அனாதைய கடிந்து கொள்வது, இரக்கமின்மையாக அவரோடு நடந்து கொள்வது, அனாதையினுடைய உரிமையை பால்படுத்துவது, அனாதையை வேண்டா வெறுப்போடு பார்ப்பது, இதுவெல்லாம் இதற்குள்ள அடங்கும். தட்டி விடுவது என்பது நேரடி அர்த்தமாக இருந்தாலும் அதே அர்த்தம் என்ன, அனாதையுடன் அன்பாக இரக்கமாக சரியாக உரிய முறையிலே நடந்து கொள்ளாமல் இருப்பதெல்லாம் இதற்குள்ள அடங்கும். யதீம் என்றால் அனாதை. அனாதையினுடைய விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் கவனம் செலுத்தியிருப்பதை படிக்கிறோம். அனாதையை பராமரித்தல், அனாதைக்கு கை கொடுத்தல், அனாதையை ஆதரித்தல், அனாதையின் சொத்துக்களை பராமரித்தல், அனாதையின் சொத்துக்களை பாதுகாத்தல், அனாதையினுடைய நிலை சொத்துக்களை அலட்சியமாக அல்லது வித்தியாசமாக நம்பிக்கைக்கு துரோகமாக பயன்படுத்தல், இவற்றை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுத்தஆலா குர்ஆனில் பேசியிருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனாதையினுடைய விஷயத்தில் மிகவும் கடுமையான வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படாத போது, அதே போல அனாதையின் உரிமைகளை பேணி நடப்பவர்களுக்கு அவர்கள் சொல்லியுள்ள வார்த்தைகள் செய்திகள் எல்லாம் மிகவும் பெருமிக்கத்தக்க செய்திகள். இரண்டு வகையிலும் குர்ஆனும் ஹதீஸும் அனாதையினுடைய விஷயத்தை மிகவும் கராராக கையாண்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம், அனாதை என்பவன் யார் என்றால், தந்தையை இழந்து இருக்கின்ற பருவ வயதை அடையாதவன். இதுதான் அனாதையுடைய வரை விளக்கணும். பருவ வயதை அடையாத தந்தையை இழந்திருக்கக்கூடியவன், பருவ வயதை அடையாத தந்தையை இழந்திருக்கக்கூடியவன். இதை நான் ஏற்கனவே முந்தியும் சொல்லி தந்திருக்கிறேன். அனாதை என்றால் அதுக்குரிய வரை விளக்கணும். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். பருவ வயது உங்களுக்கு தெரியும், பெண்ணாக இருந்தால் ஹயோப் வரணும், பருவ வயது ஆகிட்டது. ஆணாக இருந்தால் இந்திரியம் வெளியாகணும், இது அவர்களுடைய பருவ வயது ஆகிட்டது. 15 வயது பூர்த்தியாகி விட்டதென்றால் இந்திரியம் வெளிப்பட்டதோ இல்லையோ அனாது இந்த ஆண் அவர் என்ன ஆகிடுவார், 16 வயது ஆரம்பத்தில் அவர் பருவ வயது எதியவராக கருதப்படுவார். எனவே ஆணுடைய விஷயத்தில் இரண்டு வகை, பெண்ணுடைய விஷயத்தில் ஒரு வகை. அது இந்த அனாது என்பது ஆணோ பெண்ணோ பருவ வயதை அடையாமல் இருக்கவும் வேண்டும், அதே சந்தர்ப்பத்தில் தந்தையை இழந்திருக்கவும் வேண்டும். தந்தை இழக்கவில்லை, தாயை இழந்திருந்தால் அனாதை அல்ல. தந்தை இழந்திருந்தால் தான் அனாதை. தந்தை இழந்திருக்கிறார், ஆனால் பருவ வயதை அடைந்திருக்கிறார், இப்பொழுது அனாதை அல்ல. ஆகவே இரண்டு நிபந்தனைகள், பருவ வயதை எய்தாத நிலையில் தந்தையையும் இழந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் எத்தியும் அனாதை என்று சட்டபூர்வமாக வரையறை செய்து கொள்ளலாம். இப்படியான ஒருவருடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது முதலாவது எங்களுக்கு கவனத்துக்கு தேவை. இந்த ஹதீஸை நான் ஏற்கனவே முந்தியும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் அனாதை மேலும் பெண், அனாதை மேலும் பெண் ஆகிய இரு பலகையினர்களின் உரிமையை நிச்சயமாக நான் பாவமாக ஆக்குகிறேன். அனாதை மேலும் பெண் ஆகிய இரு பலகையினர்களின் உரிமையை நிச்சயமாக நான் பாவமாக ஆக்குகிறேன். இது முஸ்னத் அஹ்மதில் இருக்குது. ஹப்ரத் அபு ஷுரைஷ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. அனாதை மேலும் பெண், அனாதை மேலும் பெண் ஆகிய இரு பலகீனர்கள், பொதுவாக பலகீனர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேரையும் சொல்லிப்பட்டாங்க. ஏனென்றால் பெண்ணுக்கு எப்பொழுதும் ஒரு வழி தேவை, வழி என்ற விளங்கிட்டான, அதாவது ஒரு பாதுகாவலன் தேவை. அது தந்தையாக இருக்கும் அல்லது கணவனாக இருப்பார். அது தந்தை இல்லாவிட்டால் தந்தையினுடைய தந்தை அந்த ஒழுங்கு உங்களுக்கு தெரியும். எத்தீமும் அப்படித்தான், அவர் சுயமாக எதுவும் செய்ய முடியாது. எனவேதான் பெண் எப்படி சுயமாக ஒரு வழியினுடைய அதிகாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதோ, அதே போல எத்தீமும் ஒரு பலகீனன் தான், அவருடைய வழியின் அதிகாரம் இல்லாமல் எதுவும் அவருக்கு செய்ய முடியாது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு பலகீனர்கள் என்று சொன்னார்கள். இந்த ரெண்டு பலகீனர்களுடைய உரிமையையும் நான் நிச்சயமாக பாவமாக ஆக்குகிறேன், குற்றமாக ஆக்குகிறேன். விலங்குல என்ன குற்றமாக பாவமாக ஆக்குகிறேன் தான், அவர்களின் உரிமையின் பிழையாக நடந்து கொள்வது அது எதுவாக அமையும், குற்றமாக பாவமாக அமையும். அவர்களின் இவ்விருவரின் உரிமைகள் மற்றவர்களுடைய உரிமைகளில் கை வைப்பதும் பிழையாக, அதுவும் குற்றம் தான், சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல இவர்கள் ரெண்டு பேரையும் பற்றி சொல்லி இருவரும் பலகீனர்கள் என்று சொல்லி சொல்வதானது ஏனியவர்களுடைய உரிமைகளை பால்படுத்துவது போல இது சாதாரணமான ஒன்று அல்ல, அது குற்றம் தான். இது பாரதூரமான குற்றம். ஏனென்றால் இவர்களுக்கு சுயமாக எதுவும் நின்று பிடிக்க முடியாது. பிறர் பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் அதிகாரத்திலும் தங்கியிருக்கக்கூடியவர்கள். எனவே இவர்கள் விஷயத்தில் இன்னும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களுடைய விஷயமான இப்பொழுது இருக்கக்கூடிய விஷயம் எத்தீமுடைய விஷயத்தில் மிகவும் அவதானம் தேவை என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசா 36வது ஆயத்தில், சூரத்துன் நிசா 36வது ஆயத்தில் அல்லாஹுவ வணங்குவதோடு வணங்குவதை சொல்லி ஆரம்பித்து வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் என்று தொடரக்கூடிய ஆயத்தில் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள், மேலும் பெற்றோருடன் நன்முறையிலும் பெற்றோருடனும் குடும்பத்தாருடனும் இரத்த உறவுடனும் அனாதைகளுடனும் என்று தொடர்ந்து போகுது. ஏழைகளுடனும் நல்ல முறையில் நடந்துப்போம். இந்த இடத்துல குடும்பத்தவர்களோடு நல்ல முறையில் நடக்கிறது, அயலவர்களோடு நல்ல முறையில் நடக்கிறது, நண்பர்களோடு நல்ல முறையில் நடப்பது, பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பதை எல்லாம் அல்லாஹ் சொல்லும் போது யாரையும் நினைத்துக் கொண்டிருக்கிறான், அனாதைகளையும் நினைத்துக் கொண்டிருக்கிறான். சூரத்துன் நிசா 36வது ஆயத். அல்லாஹ் இஸ்ரவேலர்களிடத்தில் சில உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை எடுத்தான், அதுல பல விஷயங்கள் இருந்துச்சு. இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹாலா அனாதைகளை பற்றி பேசுகின்றான், இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹாலா பேசியிருக்கிறான். அவர்களிடத்தில் எடுத்த உடன்படிக்கையில பொதிந்திருந்த விஷயங்கள்ல அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் பெற்றோரோடும் குடும்பத்தவரோடும் அனாதைகளோடும் ஏழைகளோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும், மனிதர்களுக்கு அழகானதை நல்லதை சொல்ல வேண்டும் என்பதும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதும் அது அடங்கும். பல விஷயங்கள் அல்லாஹுத்தாலா சொல்லியிருக்கிறான். சூரத்துல் பக்ரா 83வது ஆயத், சூரத்துல் பக்ரா 83வது ஆயத்தில் ஆயத்தில் இஸ்ரவேலர்களுடைய உடன்படிக்கையை நாம் எடுத்ததை நீ நிறைவு கூறுவீராக என்று அல்லாஹுத்தாலா சொல்லி, என்ன உடன்படிக்கையை நாம் அவர்களிடம் எடுத்தோம் என்றால், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது, பெற்றோருடனும் இரத்த உறவுடனும் அனாதைகளோடும் ஏழைகளோடும் நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்பதும் ஆகும் அவர்களிடத்தில் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையில் உள்ளடங்கிய விஷயம் என்று அல்லாஹாலா அந்த கருத்து துணிக்க சொல்லி முடித்திருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும் போது தொழுகை, நாங்கள் ஏற்கனவே படித்தோம், ஜகாத், இதெல்லாம் எங்களுக்கு முன்னிருந்த சமூகங்களுக்கு உள்ள விஷயங்கள். அதே போன்று அல்லாஹாலா பெற்றோரோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஏழைகளோடு ஒழுங்குவாக நடந்து கொள்வது, அனாதைகளோடு ஒழுங்காக நடந்து கொள்வது எல்லாம் முன்னுள்ள சமூகத்துக்கும் சொல்லி வைத்திருக்கிறான். இந்த ஆயத்தில் அனாதைகளுடைய விஷயம் நடக்கிறது பார்க்கிறோம். இது குர்ஆன் பேசுது அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றதை பற்றி. சூரத்துல் பக்ரா 220வது ஆயத், சூரத்துல் பக்ரா 220வது ஆயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வயஸ் அலூனக அனில் யதாமா, அனாதைகள் பற்றி முஸ்லிம்கள் அல்லது மனிதர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நபி அவர்களிடத்தில் முஸ்லிம்கள் கேட்கக்கூடிய அல்லது பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் அல்லாஹாலா இதனை கேட்கிறார்கள், அதற்குரிய மறுமொழி இதுதான் பதில் சொல்லியிருக்கிறான். உயிரை பற்றி கேட்கிறார்கள், மறுமையினாலை பற்றி கேட்கிறார்கள், பெண்களின் மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள், இப்படி பல இடங்களில் பல வகையாக என்ன செய்யும் வரும். மதுவையும் சூதையும் பற்றி கேட்கிறார்கள். புனிதமான மாதத்தில் யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள் என்றெல்லாம் வர காண்பீங்க. இதே போன்று அவர்கள் நபி அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதைகளை பற்றியும் கேட்டாங்க. ஏனென்றால் அனாதையினுடைய சொத்துக்கள் பால்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம் தான் ஜாஹிலிய காலம். பெண்ணும் அனாதையும் சரியாக உரிமைகள் கொடுக்கப்படாமல் மிகவும் மோசமாக நடத்தப்பட்ட ஒரு காலம். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பத்தில் நாங்கள் படித்த அந்த ஹதீஸும் இரு பலகீனர்கள் இருவரை பற்றியும் சொல்லப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். அன்று இருந்த நிலையில இருவருமே அப்படித்தான் இருந்தும் இருந்தார்கள். எனவே தான் நபி அவர்களிடத்தில் மனிதர்கள் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், அவர்களை நன்முறையில் கையாள்வது சிறந்ததாகும். அவர்களை நன்முறையில் கையாள்வது சிறந்தது, நல்ல முறையில் கையாள்வது. இந்த இடத்துல நன்முறையில் கையாள்வது என்பது அவர்களுடைய சொத்துக்களை வேறாக பராமரிப்பதை குறிக்கும். பிறகு அல்லாஹு தஆலா சொன்னான், அவர்களோடு நீங்கள் இரண்டர கலந்து விட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே. ஒரு அனாதையின் சொத்துக்கள் செல்வங்கள் ஒரு வருடத்தில் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருந்தால் அனாதையினுடைய படிப்புக்காக, உணவுக்காக, உடைக்காக, மருந்துக்காக எதிலிருந்து செலவழிக்கணும்? அவருடைய சொத்திலிருந்து செலவழிக்கணும். இதை நீங்கள் பிரித்து அவருடைய சொத்தை உங்களுடைய சொத்தோடோ, உங்களுடைய பணத்தை அவருடைய பணத்தோட கலக்காமல் சரியாக பிரித்து நிர்வகிப்பதைத்தான் அல்லாஹ் சொன்னான், ஹைர், அவர்களை திருத்தி பிரித்து பராமரிப்பது சிறந்தது. விளங்குதா என்னாண்டு? அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் உங்களையும் அவங்களையும் கலந்து சில வேளை அவங்களுடைய உங்களுக்கு வந்துட்டால் என்ன வாங்கும்? ஆபத்தான் பேசுது. துகாலித்தூகும் அல்லாஹ் சொன்ன சில வேளை உங்களிடத்துல மிகவும் சரியாக ஒழுங்காக கணக்கு வழக்க பேணி அவர்களுடைய சொத்துக்கள்ல செல்வங்கள எந்த விதமான பாதிப்பும் வந்துடாமல் மிகச்சரியாக செய்ய முடியும் என்றிருந்தால் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான், நீங்களும் அவர்களும் சகோதரர்கள் போல என்ன செய்யலாம், கலந்தும் வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை பிரயோகங்களை பாருங்க, அவர்களை வேறாக பிரித்து நன்முறையில் பராமரிப்பது அது சிறந்தது. நீங்க அவர்களுடைய சொத்துக்களோடு கலந்து வைத்துக் கொள்வதை விட சரி, உங்களால் முடியும் என்று கலந்தீர்கள் என்றால் அதுவும் தப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். ஆனால் சரியாக நிர்வாகம் வேறு பிரித்து நடந்து கொள்வதுதான் சிறப்பு. கலந்து கொண்டால் சரியான முறையில் கணக்கு வழக்கு இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனாதைகளுடைய சொத்துக்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தியிருப்பதை நாங்கள், அதே நேரத்தில் நல்ல முறையில் அவர்களுடைய சொத்து நிர்வாகத்தை செய்யணும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பது பாருங்க. அல்லாஹ் அப்புறம் சொல்றான், முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா பிறகு சொன்னான், எவர் பால்படுத்துகிறாரோ அவரை சரியாக செய்பவரிலிருந்து அல்லாஹ் அறிந்து கொண்டவனாக இருக்கிறான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், சரியாக செய்பவரிலிருந்து பால்படுத்துபவரை அல்லாஹ் வேறு பிரித்து அறிந்து கொண்டிருக்கிறான். எவர் அனாதையின் சொத்துக்களை சரியாக செய்கிறாரோ, நிர்வாகம் செய்கிறாரோ அவரையும், எவர் அனாதையின் சொத்துக்களை பிழையாக நிர்வாகம் செய்கிறாரோ அவரையும் அல்லாஹத்தாலா பிரித்து அறிந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பற்றி அல்லாஹத்தாலா என்ன செய்கிறார் பார்த்து அறிந்து கொண்டுதான் இருக்கிறான் என்று அல்லாஹத்தாலா சொல்லி வைத்தான். சூரத்துல் பக்ரா 220வது ஆயத். அதே என்ன நடந்தது என்றால், இதற்கு ஒரு பின்னணி இருக்கு இந்த ஆயத்திற்கு. அல்லாஹத்தாலாவுடைய வசனம் உங்களுக்கு தெரியும், சூரத்துல் நிசால வரக்கூடிய வசனம். நிச்சயமாக அனாதையின் சொத்துக்களை, அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக புசிப்பவர்கள் தமது வயிறுகளில் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் என்று கடுமையான வசனம் ஒன்று இருந்துச்சு. அநாதையின் சொத்துக்களை அநியாயமாக புசிப்பவர்கள், அதாவது உரிமையின்றி புசிப்பவர்கள், சாப்பிடுபவர்கள், அவர்கள் தமது வயிறுகளில் நெருப்பை புசிக்கிறாங்க. சஹாபிகளிலேயே சில பேரிடத்தில் அனாதைகள் இருந்தாங்க. இந்த வசனம் அவர்களுக்கு மிகவும் பாரமான ஒரு வசனமாக போயிட்டது. ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய அனாதைகளுடைய சொத்துக்கள் செல்வங்களை தம்மோடு இணைத்து வைத்து வேறு பிரிக்காமல் ஆனால் முறையாக கணக்கு வைத்து, ஒன்றா அவர்களுடைய சொத்துக்களை வேறாக நிர்வாகம் செய்யாமல் தம்முடைய சொத்துக்களோடு, அதாவது அவர்களுடைய சொத்துக்களை தம்முடைய சொத்தோடு சேர்த்து வியாபாரம் செய்யறது, இலாபத்தை என்ன செய்யறது அவங்களுக்கு வேறையாக ஒதுக்கிறது, அவர்களுடைய சொத்துக்களை வேறையாக முதலீடு செய்யறது இல்லை, தமது சொத்துக்களோடு சேர்த்து முதலீடு செய்யறது, இப்படி எல்லாம் செய்கிறது. இந்த வசனம் இறங்கிய போது சஹாபிகளுக்கு தெரியும், சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அவதானமாக இருப்பாங்க. எங்களுக்கு அறியாமலே என்ன செய்யலாம், சில பேரை வயிற்றுக்களை பீத்திடலாமே என்று பயந்தான். ரசூ சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் இந்த இடத்துல அடுத்த வசனத்தையும் அல்லாஹாலா இந்த காலப்பகுதியில் இறக்க நபி அவர்கள் ஓதி காட்டினாங்க. அதுதான் இந்த வசனம். எந்த வசனம்? நீங்க சரியாக அவர்களை வேறு பிரித்து நிர்வாகம் செய்வது சிறந்தது, இல்ல அவர்களை ஒன்றாக கூட்டிணைத்து உங்களுக்கு செய்வீர்கள் என்றால் அதுவும் தப்பு சொல்றதுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் உங்களோட ஒரு உறவுல உள்ளவர்கள், சகோதரர்கள் தான். என்ன செய்ய நீங்க வச்சுக்கோங்க, அதனால அது எதுக்கு அனுமதி இல்லை, முறைகேடாக அவர்களுடைய சொத்துக்களை ஒன்றாக கலந்து செய்வதற்கு அனுமதி இல்லை, முறையாக ஒன்றாக கலந்து கொள்வதற்குரிய அனுமதி என்பது அல்லாஹ் தர சொல்லி வைத்தார். சரி, இதையெல்லாம் நாங்கள் உற்று நோக்கும் போது அனாதைகளுடைய விஷயத்தில் குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு அவதானமாக இருக்குது என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 215வது ஆயத்தில் வேறொரு விஷயத்தை சொல்றான். மனிதர்கள் நபி அவர்களிடத்தில் ஏற்கனவே சொன்னது போன்று பல கேள்விகள்ல ஒரு கேள்வியாக சூரத்துல் பக்ரா 215, எதனை யாருக்கு செலவழிப்பது? சஹாபிகளிடத்தில் இப்படி ஒரு கேள்வி, ஜகாத் என்றால் எவருக்கு என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது, சதகாவை செலவழிக்கும் போது யாருக்கு எதனை செலவழிப்பது என்ற ஒரு கேள்வி. அல்லாஹ் தஆலா பதிலளித்தான் நபி அவர்களிடத்தில் மனிதர்கள் கேட்ட கேள்விக்கு, நீங்கள் நல்லதிலிருந்து எதனை செலவு செய்கிறீர்களோ அது யாருக்கு இருக்க வேண்டும், பெற்றோருக்கு, உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, வழிப்போக்கனுக்கு என்று வாசல் வைத்தார். நீங்க செலவழிப்பதற்குரிய இடம் யாருந்து தெரிந்து கொள்ளணுமா, பெற்றோருக்கு செலவழிங்க, உறவுகளுக்கு செலவழிங்க என்று அவ்வா சொல்லிவிட்டு அனாதைகள் ஏழைகள் வழிப்போக்கரையும் சொல்லி வைத்தார். எனவே அனாதைகளை பலகீனர்களான கூட்டத்தோடு அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்திருக்கிறான் என்பதும் இந்த இடத்துல தெளிவாகுது. அதே நேரத்தில் உதவி பெற தகுதியானவர்களுடைய கூட்டத்தில் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். உதவி பெற தகுதியானவர்களுடைய கூட்டத்தில் ஏழைகளோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது சூரத்துல் அம்பால் 41, பக்ரா இல்ல, சூரத்துல் அம்பால் 41, அம்பால் 41. அதே நேரத்தில் கனிமத்திலையும் ஒரு பகுதி அனாதைகளுக்கு போகும். உங்களுக்கு தெரியும் கனிமத்தை நாங்கள் பிரிக்கிற முறையெல்லாம் படித்து தந்தேன் 2 வருடங்களுக்கு முன்னால். யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்களில் பிரிவு முறை ஒன்று இருக்குது, பிரிக்கிற முறை. அதில் ஒரு பகுதி அனாதைகளுக்கும் என்ன செய்யும், ஏழைகளுக்கு ஒரு பகுதி. எல்லாமே யுத்தத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு மட்டும் உள்ளதில்லை, அதிலையும் அல்லாஹால சமூகத்தில் பலகீனர்களை பற்றி யோசிச்சிருக்கிறான், நலிவுற்றவர்களை பற்றி யோசித்திருக்கிறான். அதில் யார் யாருக்கு போகணும் என்பதை அல்லாஹ் வரையறுக்கும் போது ஏழைகள், அனாதைகள், வழிப்போக்கர்கள் அல்லாஹாலா சேர்த்து வைத்திருக்கிறான். அதே போல இந்த கனீமத் அல்லாத இன்னும் ஒன்று இருக்கு, ஃபை, அதையும் சொல்லித்தந்தேன். கனீமத் என்பது யுத்தத்தில் கிடைத்தது, ஃபை என்பது யுத்தம் நடைபெறவில்லை ஆனால் சொத்துக்கள் கிடைத்தது. ஒரு யுத்தத்துக்கு போனாங்க, பனு நபீர் யுத்தத்தில் கிடைத்தது மாதிரி, ஆனால் யுத்தம் நடக்க இல்லை. என்ன நடந்துச்சு, அங்கு இருந்தவர்கள் ஓடிட்டாங்க, அந்த இடத்துல உள்ளது எல்லாம் என்ன செய்யப்பட்டது, முஸ்லிம்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது கனிமத் அல்ல, யுத்தம் நடந்து யுத்தத்தின் போது கிடைத்தவை கனிமத். யுத்தம் நடக்க இல்லை, விட்டுட்டு ஓடிட்டாங்க, அவை முஸ்லிம்களுக்கு ஆக்கப்பட்டால் அதுக்கு பேர் கனிமத் அல்ல, அதுக்கு பேர் ஃபை. கனிமத்திலும் அனாதைக்கு ஒரு பங்கு இருக்குது, ஃபையிலும் அனாதைக்கு ஒரு பங்கு அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்திருக்கிறான். இதையெல்லாம் அல்லாஹ் சமூகத்தில் உங்களுக்கு நன்மையானவை கிடைக்கும் போது சமூகத்தில் நலிவுற்று இருக்கக்கூடியவர்கள் நாதியற்றவர்களையும் என்ன செய்ய நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. நாங்கள் மட்டும்தான் போராடினோம், நாங்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற சுயநலம் உரிமையோடும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சும்மாவும் சுயநலம் இருக்கக்கூடாது, உரிமையோடும் உங்களுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது. போராடினது நாங்கள் தான், நாட்களையும் நேரத்தையும் எங்களுடையதாக கொடுத்தோம், பணத்தையும் செல்வத்தையும் எங்களுடையதாக இழந்தோம், உயிரையும் எங்களுடையதான் பணயம் வைத்து போராடினோம். எனவே மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு என்ன இருக்குது என்ற உணர்வு என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்குரிய பகுதியையும் நான் வரையறுத்திருக்கிறேன் எடுத்துக்கோங்க. அதே வேளை சமூகத்தில் நாதியற்றவர்களையும் என்ன செய்துக்கோங்க, இதுல உள்ளடக்கிக்கோங்க என்ற வகையில்தான் அல்லாஹ் தஆலா கனீமத் ஃபைலையெல்லாம் அதே இது வந்து நல்ல முறையில் நடந்து கொள்வதை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள். ஹதீஸிலும் நிறைய அனாதைகளோடு நடந்து கொள்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அனாதைகளுடைய விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 அருமையான ஹதீஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து தன்னுடைய இதயம் மிகவும் கடுமையாக கடினமாக இருக்குதுன்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அனாதையின் தலையை கழுவி விடுங்க. யாருக்கெல்லாம் கடின சிந்தை இருக்குதோ, கடின சுபாவம் கரடு முரடான சிந்தை உள்ளவங்க, அவங்க அனாதையோடு உட்கார்றது, அனாதையின் தலையை தழுவி விடுறது, இதெல்லாம் ஹதீஸ் சொன்னாலும் பொய்யாகாது. என்ன யோசிக்கலாம், அனாதர தலையை தருவோம்னா எந்த கல்புக்கு என்ன நடக்கும் என்று யோசிக்கலாம். அந்த இரக்கத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டித்தான் இதயம் நளினம் அடையும், மென்மை அடையும். எப்படி உரோமம் மென்மையாக இருக்குதோ அதே போல இதையும் என்ன செய்யும், மென்மையடையும் என்ற வகையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது தபரானியுடைய பதிவாக இருக்குது, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. இது இதயம் மென்மையடையும் என்று வந்திருக்குது, இதயம் மென்மையடையும், உமது தேவையை நீர் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இது ஒரு வித்தியாசமான அறிவிப்பு, நாங்கள் கேள்விப்பட்டது மிகவும் அறிவு. இதயம் மென்மையடையும், உமது தேவையை நீர் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதாவது அனாதையை தடவி விடுவதனால், தலையை தடவி விடுவதனால், அவருக்கு உணவு கொடுப்பதனால் இந்த அறிவிப்பின்படி இதயம் மென்மையடையும். முந்தின அறிவிப்பில் உள்ள அதே அர்த்தம் மேலதிகமாக வருவது, உம்முடைய தேவையை நீ நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதாவது அல்லாஹ் தஆலா அனாதைக்கு இரக்கம் காட்டியதை முன்வைத்து உம்முடைய ஹாஜத்துகளை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழிசமைக்கிறான். அனாதைக்கு அல்லாஹ்வே இடம் கொடுத்ததாக சொல்றானே, அலம் யஜிதுக்க யதீமன் அனாதைகளின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அவர்களும் பிறக்கும் போதே இப்படி அனாதைதானே. அப்ப அனாதையாகவே பிறந்தவர்கள், தந்தை அன்புக்காக இயங்கியவர்கள். ஆகவே அநாதைகளின் தலைவருக்கு முதலாவதும் அடிப்படையாகவும் கை கொடுத்தவன் யார், அல்லாஹ் தஆலா. அப்ப அநாதைகளுக்கு கை கொடுப்பவன் அல்லாஹ். நாம் நம்மிலே உள்ள ஒரு அநாதைக்கு கை கொடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் எப்படி அநாதைக்கு கை கொடுக்கிறானோ அவன் அதே போல அநாதைக்கு கை கொடுத்த நமக்கும் அல்லாஹ் கை கொடுப்பான், நம்முடைய தேவையை செய்வான், நிறைவேற்றி தருவான். இது ஒரு ஆச்சரியமான ஹதீஸ், தபரானில் இருக்குது. ஹஜ்ரத் அபு தர்தா ரலியல்லாஹு அறிவிப்பு, யாராவது தம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அனாதையின் தலையை தடையிடுவது, அனாதைக்கு உணவு அளிப்பது, இந்த அறிவிப்பில் உணவு அளிப்பதையும் சேர்த்தே வந்திருக்குது. ரெண்டும் செய்யணும், அனாதையின் தலையை தடவி விடுங்க, இரக்கம் காட்டுங்க. மூன்றை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் போது, இர்ஹமில் யதீம், அனாதைக்கு இரக்கம் காட்டுங்கள், அவரின் தலையை தடவி விடுங்கள், உமது உணவிலிருந்து அவருக்கு உம்மை கொடுங்கள் என்றார்கள். உமது உணவிலிருந்து அவருக்கு உண்ண கொடுங்க. உமது உணவிலிருந்து நீங்க சாப்பிடுற பிளேட்லேருந்து கொடுங்கிற அர்த்தம் இல்ல, நீங்க என்ன சாப்பாட சாப்பிடுறீங்களோ அதே சாப்பாடு மாதிரியாக நினைச்சீங்க அவருக்கு. இந்த இடத்துல சாப்பாடு என்பது முக்கியமானது, சாப்பாடு என்பது முக்கியமானது, மற்ற தேவைகள் நிறைவேற்றிக் கொடுக்கிறது வேற விஷயம். எல்லா தேவைகளிலும் முக்கியமான தேவை அது சாப்பாடு தேவை. அப்ப சாப்பாடு என்று எங்கெங்கெல்லாம் வந்திருக்குதோ அது சாப்பாட்டைத்தான் குறிக்கும். விளங்குறது என்னன்னு, உணவு என்று வந்தால் உணவு. அல்லாஹ்தாலா வேறு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான், அனாதைகளோடு நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றால் அது உணவிலும் தான், உடையிலும் தான், கல்வியிலும் தான், மருந்திலும் தான், எல்லாவற்றிலும் தான். எங்கெங்கு சாப்பாடு என்று வருவதோ, நான் அங்கேயும் சொல்லியிருக்கிறேன், எங்களை அக்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்குள்ள போடக்கூடாது. சாப்பாடு என்று வந்தால் அதுக்கு வேற விளக்கம் கிடையாது இல்லையா. விளங்குறது என்னது, உணவுன்னு வந்தால் அதுக்கு வேற விளக்கம் கிடையாது. நாங்கள் எதைத்தான் செய்யணும், உணவு, ஒரு நேர உணவு, ஒரு நேர உணவு. அவருக்கு உடைய வாங்கி கொடுப்போம், அது மேலதிக விஷயம், வேறு விஷயம், மேலதிக விஷயம். உடுப்பை வாங்கி கொடுப்போம், வேறு தேவைகள் நிறைவேற்றி வைப்போம். ஒரு வேற உணவு 50 ரூபாய் என்ன செய்யறது அவர்கள் உட்கார்ந்து, அது உட்கார்ந்து சாப்பிடணும் என்று கட்டாயம் இல்லை. நீர் சாப்பிடுவதிலிருந்து அவருக்கு சாப்பிட கொடுங்க, உமது உணவிலிருந்து அவருக்கு உண்ண கொடுங்க. நீங்க எப்படியான தரத்தில் என்ன உணவோ அன்றைக்கு பால் சாப்பிடுறீங்களோ, உதாரணத்துக்கு பாலையில கொடுக்கிறதா இருந்தா அதே உணவை என்ன செய்யுங்க அவருக்கும் கொடுங்க. இது சாப்பாடு கொடுக்கறது பற்ற நேரடியாக வந்திருக்கு. வேறு தேவைகள் நிச்சயமாக இருக்கும், அதை என்ன செய்வோம், வேறையாக நிறைவேற்றி கொடுப்போம். இந்த இடத்துல சாப்பாடு என்று வந்திருக்கிறதுனால எதைத்தான் செய்யணும், நாம சாப்பாடு. ஆகவே எம்முடைய இதயம் இலகுவாக, எம்முடைய தேவை நிறைவேற மூன்று வேலை செய்யணும். அனாதைக்கு, அனாதைக்கு கருணை காட்டுவது ஒன்று, அனாதையின் தலையை தடை விடுவது. இப்ப சில பேர் யோசிக்கலாம், தலையை தடை விடுறா அப்ப இப்படி இதையும் தடையை விட்டா என்ன விளங்குதா, ஹதீஸ்ல வந்திருக்குது என்ன, தலையை தடை விடுங்க. முகத்தை தடை விடுறதுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை, தடை விட்டா தப்பு இல்லை, ஆனால் அவதானமாக இருப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, தலையை தடை விடுங்க. என்ற சில அனாதைகள் வித்தியாசமான வேலைகளுக்கு என்ன செய்யப்படலாம், அவங்க தடையை தடவுவாங்க, வயிற்று தடவுவாங்க, காலை தடவுவாங்க, இதுக்கெல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, தலையை தடவி முடிச்சுக்கோங்க என்று சொல்லிருக்கிறாங்க. எனவே குர்ஆனுடைய ஹதீஸுடைய வார்த்தைகள்ல நாங்கள் எங்களுடைய எதை போடக்கூடாது, சுய புத்திய போடக்கூடாது. தலையை தடவுவது இரண்டாவது, மூன்றாவது நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து அவர்களுக்கு சாப்பிட, ஒரு வேளை உணவாக கொடுக்கிறது, தொடர்ந்து செய்யறது வேறு விஷயம், அது கூட நன்மை கிடைக்கும். அது தவிர நானும் அனாதையை பொறுப்பேற்றிருப்பவனும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னதில் அனாதையின் சகல தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பது அது அடங்கும். ஹதீஸும் குர்ஆனும் ஒவ்வொரு கட்டங்களிலும் வித்தியாசம் வித்தியாசமானவற்றை செஞ்சிருக்கும் சொல்லு, ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் என்ன செய்யும் இருக்கும். அது நமக்கு புரியலாம், புரியாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தைகளோடு நாம் நின்று கொள்வது இருக்கிறேன். அந்த இடத்துல வார்த்தை எதை சுற்றுதோ அதோடு நின்று கொள்வது இருக்கிறேன், அதான் எங்களுக்கு முறையான விஷயம். ஆகவே அனாதையோடு நடந்து கொள்ளும் முறை பற்றி பேசிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையும் படி சொன்னான். அவர்களுடைய தந்தையின் சகோதரரின் மகன், உங்களுக்கு தெரியும் அபூ தாலிப் உரிய மகன். அவர்கள் ஹிஜ்ரி 7 ஆம் ஆண்டு நடந்த மூத்தா சண்டையில ஒப்பாத்தானாங்க தானே, மூத்தா போர்ல ஒப்பாத்தானாங்க, ஷஹீதானாங்க. இவர்களுக்கு நிறைய சின்ன பிள்ளைகள், எல்லாம் அனாதைகள். இப்ப அவர்களுடைய மனைவி அந்த பிள்ளைகளுடைய தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய பிள்ளைகளின் அனாதை தன்மையும் நிலைமையும் பற்றி சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செஞ்சாங்க நபி அவங்க, நானும் அனாதையை பொறுப்பேற்போனும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்லிவிட்டு மட்டும் முடிச்சு கொள்ள இல்லை, பொறுப்பேற்றல் என்றால் எப்படி, அதன் முறை என்ன என்பதையும் விளக்கப்படுத்தி முடிச்சு கொள்ளவும் இல்லை. தானும் என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சு காட்டினான். ஹஜ்ரத் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹுடைய சின்ன பிள்ளைகளை எல்லாம் அனாதைகளை எல்லாம் பொறுப்பேற்றாங்க. எப்படி, இம்மைக்கு மட்டுமல்ல, நான் அவர்களுக்கு இம்மையிலும் பொறுப்பாளி மறுமையிலும் பொறுப்பாளி என்று பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. முஸ்னத் அஹ்மதில் இந்த அறிவிப்பு பதிவாக இருக்குது. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு சம்பவத்தில் தான் சூரத்துல் தஹ்ருடைய ஆயத்திறங்கிச்சது. நீந்த பத்தி ரொட்டி ஒன்று செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சது. முதலாவது யார் வந்தது, ஒரு மிஸ்கின். அடுத்தது யார் வந்தது, அடுத்த ரொட்டியை செய்ய அனாத. அடுத்த ரொட்டியை செய்ய கைதி ஒருவர் வந்தார். அந்த ரொட்டியின செஞ்சாங்க, அப்படி கொடுத்து போட்டு இருந்தாங்க. அந்த செய்தி அல்லாஹத்தான செஞ்சான், அவருடைய அந்த பெரிய உபகாரத்தை குர்ஆன்ல பதிவு செய்யும் போது மிஸ்கீனோடு கைதியோடு யாரையும் அல்லாஹத்தால சேர்த்து போகணும்னு சொல்லியிருந்தான். அனாதை உணவளித்ததையும் போகணும்னு சொல்லியிருந்தான். அதுவும் இந்த இடத்துல அனாதையினுடைய விஷயத்துல வரக்கூடியது. இன்னும் ஒரு ஆச்சரியமான ஹதீஸ் இருக்குது, முஸ்னது அஹ்மதில் இருக்குது இந்த அறிவிப்பு. எவர் அனாதை ஒருவரின் தலையை தடவி விடுவாரோ, எத்தனையோ அனாதைகள் எங்களோடு இருக்கிறாங்க தானே, நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டா விளங்குறது இல்லை. நாங்கள் எல்லாம் யோசிக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள். ஆனால் இஸ்லாம் மிகவும் வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு இலகுவான விஷயங்களை என்ன செஞ்சு தந்திருக்கு, நிறைய சொல்லி தந்திருக்கு. சும்மா பிள்ளைய தடவி விட்டது, தொப்பி போட்டிருந்தா தொப்பியை தாட்டி போட்டு செய்தது, தடவிட்டு போட்டு வருது. இந்த ஹதீஸின் படி தொப்பி போட்டு செஞ்சால் அந்த நன்மை கிடைக்காது. இப்ப நீங்க படிக்க போற ஹதீஸின் படி, எவர் அனாதை ஒருவரின் தலையை தடவி விடுவாரோ அதனை அல்லாஹ்வுக்காக வேண்டியே தடவுகிறார் என்றால், இதிலும் என்ன தேவை, லில்லாஹ் இஹ்லாஸ் தேவை. அல்லாஹ்வுக்காக செய்யும் எவர் அல்லாஹ்வுக்காகவே ஒரு அனாதையின் தலையை தடவுகிறாரோ, அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தடவுகிறார் என்றால், அவரின் கை பட்ட ஒவ்வொரு உரோமத்துக்கும் ஒவ்வொரு முடிக்கும் நன்மைகள் ஆகிவிடும். அவரின் கைப்பட்ட ஒவ்வொரு உரோமத்துக்கும் நன்மைகள் ஆகிவிடும் என்றார். எத்தனை ஆயிரக்கணக்கான முடி இருக்கு. இந்த அறிவிப்பை வாரக்கிழமை சொல்றேன், யார் அறிவிக்கிறது, எழுத தவறித்தன் முஸ்னது அஹ்மதில் இருக்கு. வாரக்கிழமை நான் கட்டாயம் சொல்லணும், முஸ்னது அஹ்மதில் பதிவாக இருக்குது. யார் அறிவிக்கிறது எழுத மறந்துட்டேன், வாரக்கிழமை யார் அறிவிக்கிறேன்னு சொல்றேன். ஆகவே இதன்படி ஒவ்வொரு முடிக்கும் என்ன கிடைக்குது, பல நன்மைகள். ஒரு முடிக்கு ஒரு நன்மை இல்லை. அவரின் கைப்பட்ட ஒவ்வொரு உரோமத்துக்கும் நன்மைகள் ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை போலன்னு கேட்டால், இந்த உபஹியாக்கள் என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுச்சு. சொன்னாங்க, உங்களுடைய தந்தையின் சுன்னத் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத் தான். அதுல என்ன எங்களுக்கு இருக்குன்னு கேட்டாங்க சஹாபிகள். அப்ப சொன்னாங்க, ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. அதுல ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை, இதுல ஒவ்வொரு முடிக்கும் பல நன்மைகள். பிராணியின் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை, இது அனாதையின் தலையை தடவிவிட்டால் ஒவ்வொரு முடிக்கும் பல நன்மைகள். வாரக்கிழமை அறிவிப்பாளர் யார் சொல்றது, இதெல்லாம் அனாதைகளோட உட்கார்றது, அவர்களுடைய தலையை தடவி விடுறது, அவர்களுக்கு உணவு கொடுக்கிறது, அவர்களை கவனிக்கிறது, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, அவர்களோடு அன்பாக நடந்து கொள்வது, இதையெல்லாம் படிக்கும் போது இவன் உண்மையிலேயே எவ்வளவு மோசமானவன் என்பதை என்ன செய்யலாம், பதாலிக்கல்லது எத்தையும் இருக்கிறானே யார்ந்து புரியலாம். அல்லாஹ் சூரத்து துஹாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சில விஷயங்களை பேசுறான். முதலாவது, வப்புஹா வல்லைல் இதா ஸஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா ولسوف يعطيك ربك فترضى اذ مرجت الم يجدك يتيما فآوى اناديها அவன் உம்மை கண்டு உமக்கு இடம் அளிக்கவில்லையா? உமக்கு கை கொடுத்தான். ஷரியத்துண்டு இல்லாமல் இருந்தீர்கள், ஃபஹதா. நபி அவர்களுக்கு ஷரியத்துண்டு இருக்கலையே, சட்டம் உண்டு. அவன்களுக்கு வழியை காட்டினான், ஷரியத்துண்டை தந்தான். மூன்றாவதாக சொன்னான், வாழ்க்கைக்கு தேவையான வசதி இல்லாமல் இருந்தீர்கள். நபி அவர்களுக்கு எதுவும் இருக்க இல்லையே, வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்து உங்களுக்கு வாழ வைத்தார். இந்த மூன்று நியமத்துகளை நபி அவர்களுடைய ஆரம்ப கால நியமத்துகளை ஞாபகம் ஊற்றான். இது ஞாபகம் ஊற்றுவதனுடைய நோக்கம் பின்னால தெரிவாகுது அடுத்த ஆயத்துகள்ல. முதலாவது என்ன சொன்னான், உங்களுடைய அனாதை தன்மை. இரண்டாவது, உங்களுக்கு சரியத்தொண்டு இல்லாத நிலை. மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தேவையான வசதி போதாமை. இந்த மூன்றையும் அல்லாஹ்வுத்தாலா மாற்றி அமைத்தான் தானே உங்களுக்கு. அல்லாஹ் நபி அவர்களுடைய நிலைகளை சொல்லி, முன்னைய நிலைகளை சொல்லி, பின்னர் அல்லாஹ் செய்த நியமத்துகளை சொல்லி சொல்வதற்கு காரணம் வந்து அடுத்த ஆயத்துகளை தென்படுகிறது. ஆகவே எத்தீமை அனாதையை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அடக்கி ஒடுக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்களும் எப்படி இருந்தீங்க, அனாதையா இருந்தீங்க. உங்களுக்கு எவரும் கை கொடுக்கல, யார் கை கொடுத்தது? நான் கை கொடுத்தேன். அதே நேரத்தில் நான் எப்படி கை கொடுத்தேன், வானத்திலிருந்து இறக்கினேன் சாப்பாடு. என்ன செஞ்சேன், தாயாரிடத்தில் இருக்க வச்சேன். 6 வருடங்களுக்கு பிறகு யார் இருக்க வச்சேன், அப்துல் முத்தலிப் இருக்க வச்சேன், அப்பாட்ட. அப்துல் முத்தலிபோட 2 வருடங்களுக்கு பிறகு 8வது வருஷத்துல யாரோட உங்களை இருக்க வச்சேன், அபு தாலிபோட தந்தையின் சகோதரோடு இருக்க வச்சேன். அபு தாலிபுடைய மனைவி எப்படி உங்களை கவனிச்சாங்க, அவர்களே வஃபாத்தான பிறகு நீங்களே அவர்களை பற்றி சொல்லும் அளவுக்கு, எனது தாய்க்கு பின் எனக்கு தாய் என்று சொல்லும் அளவுக்கு உங்களை என்ன செஞ்சாங்க, கவனிச்சாங்க. இப்படி அல்லாஹாலா கவனித்தேன் வாழ்வழுக்கு என்றால் அல்லாஹான் எல்லாருக்கும் செய்யறது. எப்படி செய்யறது, அல்லாஹ் கூப்பிட்டு வச்சு கொண்டது என்று அர்த்தம் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், அம்மல் யத்தீமாகவே அனாதையை நீங்கள் அடக்கி ஒடுக்க வேண்டாம். பலாத்தகர் பிறகு அல்லாஹ் சொல்றான், கேட்டு வரக்கூடிய யாசகரை பலாத்தன்கர் விரட்ட வேண்டாம். என்றால் வாழ்க்கைக்கு இல்லாத நிலையில் அவன் கேட்டு வாரான், விரட்ட வேண்டாம். ஏனென்றால் நீங்களும் எப்படி இருந்தீங்க, அன்னைக்கு கேட்டு போக இல்லை, வாக்கில் இல்லாமல் இருந்த ஒருவர் நீங்க. ரப்பிக்க, உம்முடைய ரப்பின் நேமத்தை பஹத்தி சொல்லுங்க மக்களுக்கு. உங்களுக்கு அல்லாஹ் சரியத்தை தந்தானே, அதை மக்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அனாதை நிலையை மாற்றி நல்ல நிலையை ஆக்கி கை கொடுத்தானே, அதை மக்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுவதை பார்க்கும் போது முன்னர் 3 ஆயத்துகளிலும் அல்லாஹ் சொன்னது, பின்னர் விஷயங்களை சொல்லுவதற்காக. எனவே அனாதையை பற்றி அல்லாஹாலா இப்படி கடிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருப்பது நபி அவர்களுக்கு முன்னைய நிலையை சொல்லியிருப்பதல்ல நோக்கம். முன்னைய நிலையை ஞாபகமூட்டி, அதே நேரத்தில் பழைய நிலையை ஞாபகம் என்ன செய்யணும், இருக்கு நாமளும் அப்படித்தான் இருந்தோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி மறந்து போனால் அர்த்தம் இல்லை. நபி அவர்களுக்கே அல்லாஹ் பழைய நிலையை மறந்துட வேண்டாம் என்கிறான் என்றால் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அறவே மறக்கக்கூடாது. எங்களுடைய பழைய நிலை, நாம் எப்படி இருந்தோம், நாம் எப்படி கஷ்டப்பட்டோம், எப்படி அரவணைப்புக்கு ஆள் தேடினோம் என்ற நிலையை எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், நல்ல நிலையில நினைச்சு பார்ப்போம் என்று அல்லாஹ்வுத்தாலா ஞாபகம் போட்டான். ஆகவே இப்படியான அனாதையை கடிந்து கொள்ளக்கூடியவன், அனாதையை தட்டிவிடக்கூடியவன், தள்ளிவிடக்கூடியவன் அல்லாஹ்வுத்தால இப்படி பழித்துரைப்பது இருக்கிறே, மிகவும் பொருத்தமான விஷயம். என்றால் அனாதைக்கு கை கொடுக்காதவன் வேற எவனுக்கு கை கொடுக்க போறான், அனாதைக்கு கை கொடுக்காதவன் வேற எவனுக்கு, சொந்த தந்தையை இழந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு எதுவும் இல்லை என்ற நிலை தானே. அவனுக்கு கை கொடுக்காதவன் ஏழைக்கு கை கொடுப்பானா, உறவினனுக்கு கை கொடுப்பானா? சின்ன புள்ள தனக்கு செலவழிப்பதற்கு யார் பொறுப்பு, தந்தை? தந்தை அரவணைப்பதற்கு இருக்கிறாரா இல்லை, கொடுப்பதற்கு இருக்கிறாரா இல்லை? அவனை பார்த்து இறங்காதவன் மட்டுமல்ல, அவனை பிடிச்சி தள்ளி விடுறவன், அவனை பிடிச்சி ஓரக்கன் கொண்டு பார்க்கிறவன், அவனுக்கு எதையுமே செய்வதற்கு மனதளவுல விரும்பாதவன், இவனிடத்துல மற்றவர்களுக்கு கொடுப்பதை எதிர்பார்க்கவே முடியாது. அதனால்தான் தான் மிஸ்கினுக்கு கொடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொடுக்கிறதுக்கு எவனையும் தூண்டவும்
மாட்டான் என்று அடுத்த ஆயத்தில் சொல்வதிலிருந்து முதலாவது இந்த வேலையை செய்யாதவன் அடுத்த வேலையை செய்யவே மாட்டான் என்பதையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது, தன்னுடைய அனாதை அல்லது பிறருடைய அனாதை. இது சில பேர் விளங்குறதுல சில மயக்கம் இருக்கு. எவர் தன்னுடைய அல்லது பிறருடைய அனாதையை அணைத்துக் கொள்வாரோ என்று வந்திருக்கு. தன்னுடைய அனாதையை அல்லது பிறருடைய அனாதை அப்படின்ட்டு என்ன அர்த்தம்? தன்னுடைய அனாதந்தான் குடும்பத்தில் உள்ள வாப்பா மூத்து உம்மா பராமரிக்கிறார். அந்த புள்ள வாப்பா இல்லாதனால அனாதை தானே. இப்ப கணவன் மூத்து, அவர் மூலமாக தனக்கு கிடைத்த பிள்ளைகள் தன்னிடத்தில் அனாதைகளா இல்லையா? தன்னுடைய அனாதை என்றால் தன்னுடைய உறவுக்குள்ள உள்ள அனாதை. அவளு கைருகி பிறருடைய அனாதை என்றால் தனது உறவுக்குள்ள இல்லாத அனாதை. எவ்வளவு தூரம் நுணுக்கமாக ரசூ சல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கும் அந்த நன்மை இருக்குது. கணவன் பெற்றான், பிள்ளைகளை மனைவியை பார்க்கிறாள், அந்த பிள்ளைகள் வயதுக்குள்ள இருக்கிறாங்க, பருவ வயது அடைய இல்லை என்றால் அந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்படக்கூடிய இந்த பெண்ணுக்கு வேறு பல நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். எப்படி? கண்ணங்களின் நிறம் கருத்து போன பெண்ணும் நானும் ரசூ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சூனத்தின் வாயில திறப்பதற்கு போவேன், அந்த நேரத்தில் ஒரு பெண் வருவா, என்னை முந்தி கொண்டு வருவா, நீ யார், உனக்கு என்ன என்று கேட்பேன், உனக்கு என்ன, நீ யார் என்று கேட்பேன். அவன் சொல்வா, என்ன சொல்வா, நான் தான் என்னுடைய அனாதைகளுக்காக உட்கார்ந்திருந்த ஒரு பெண் என்று சொல்வான். தானே அந்த இடத்தையும் அனாதைகள் என்று சொல்றது, என்னுடைய அனாதைகள் என்று சொல்றது என்ன அர்த்தம்? அதே கணவன் மூத்து. குறிப்பாக அந்த பெண், பெண்ணை பத்தி பேசுறோம். மிச்சம் பேர் அதை யோசிக்கிறது இல்லை, தன்னுடைய கையில அந்த பிள்ளைகள் அனாதை. எனவே என்னுடைய பிள்ளைகள் என்ற வகையில ஒரு பொறுப்பு இருக்குது, இரண்டாவது அனாதைகள் என்ற வகையில் இன்னொரு பொறுப்பும் இருக்குது. நன்மைகள் எப்படி கிடைக்குதோ அதே போல பால் படுத்தினால் ரெண்டு உரிமையை பால் படுத்தின தீமை இருக்குது. ஒன்று பிள்ளைகளை பராமரிப்பதில் அசிரத்தை செய்த தீங்கு, அதுக்கு குற்றம் இருக்குது அந்த பெண்ணுக்கு. அதே நேரத்தில் அனாதைகள் தன்னுடைய கையில் இருந்தாங்க, அவர்களை உரிமையை பால் படுத்தின செய்ய வேண்டிய கடமைகள்ல கவனீனமாக இருந்த குற்றம், இன்னொரு குற்றமும் இருக்குது. ரெண்டு வகையிலும் நன்மைகள் இருக்குது, ரெண்டு வகையிலும் தீமைகளும் இருக்கு. அவருடைய கைதான அதைகள் அவங்க. ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தனக்குரிய அல்லது பிறருக்குரிய அனாதையை எவர் அரவணைக்கிறாரோ, எதுவரை, அல்லாஹ் அவனை தேவையற்றவனாக ஆக்கும் வரை அவன் அரவணைக்கிறாரோ, அணைத்துக் கொள்கிறாரோ, அரவணைக்கிறார், அணைத்துக் கொள்கிறாரோ. அனாதையை, தனக்குரிய அல்லது பிறருக்குரிய அனாதையை அல்லாஹ் அவனை தேவையற்றவனாக ஆக்கும் வரை அணைத்துக் கொள்கிறாரோ. இந்த இடத்துல அணைத்துக் கொள்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கவனித்து தன்னோடு வைத்து என்ன செய்கிறார், அவருக்கு சுவனம் கட்டாயமாகிவிட்டது, அவருக்கு சுவனம் கட்டாயமாகிவிட்டது. ஹபரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, இது தபரானில இருக்குது. சூரத்தில் பகிர்ல நாங்கள் ஓதக்கூடிய ஒரு ஆயத்து தான், கல்லா பல்லா துக்ரி மூன் என்கிற தீம் ஒல் பகிர் ஒலையாளி நான் சொல்ல நாங்கள் ஓதுவோமே, கல்லா பல் லா துக்ரி மூன் என்கிற தீம், நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை என்று அல்லாஹ்வுல சொல்லி வைத்தான். நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை. அனாதைகள் சிறுவர்கள், சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுவது என்பது ஹதீஸ்ல வந்த வேறொன்று, பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஹதீஸ்ல வந்து இருக்குது, அனாதைகளை கண்ணியப்படுத்துவது என்பதும் ஹதீஸ்ல குர்ஆன்ல வந்திருக்கு. அனாதைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லை என்று ஒரு சாரார பத்தி அல்லாஹு தஆலா பார்த்து நேரடியாக சொல்றான் சூரத்துல் ஃபஜ்ர்ல. வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் என்று தொடங்கக்கூடிய அந்த இதுல 17வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் அனாதைகளை தண்ணியப்படுத்துவதில்லை. அவர்களை இரத்தம் காட்ட வேண்டும், அவர்களை தண்ணியப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஹைர். அல்லாஹ் தஆலா ஏழு பெரும் பாவங்களில் ஒன்றாக வைத்திருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இருக்கிறது. அதில் எதையும் சொன்னாங்க, இணை வைத்தலோட வட்டி சாப்பிட்றதோட எதையும் சொன்னாங்க, அனாதையும் சொத்தை சாப்பிடுவதையும் சேர்த்து தான் சொன்னாங்க. மனிதனை அழைத்து விடக்கூடிய இந்த ஹதீஸ் நீங்க படித்திருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஆயத்துகள் இதையெல்லாம் பார்க்கும் போது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம் தான் அனாதைகளுடைய விஷயம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க என்றால், இந்த காலத்திலையும் தான் அனாதைகளுக்கென்று வரக்கூடியதுல சரியான நிர்வாகம் என்ன செய்யறதில்லை. தங்களுடைய நிர்வாக செலவுக்காக வேண்டி உண்மையான செலவு விடவும் அதிகமாக என்ன செய்யறது எடுத்துக்கொள்வது, இதையெல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, தடை செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹால சூரத்துல் இஸ்ரா 34வது ஆயத்தில் இப்படி சொன்னான், அனாதையின் செல்வத்தை எது நல்லதோ அதை கொண்டே என்று நீங்கள் நெருங்க வேண்டாம். அனாதையின் செல்வத்தை எது நல்லதோ அதை கொண்டே என்று நீங்கள் நெருங்க வேண்டாம். சூரத்துல் இஸ்ரா 34வது ஆயத். சூரத்துல் நிசா 2வது ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், அனாதைகளிடம் அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள். எனக்கு அவ்வளவு நிர்வாகத்துக்கு இவ்வளவு நிர்வாகத்துக்கு இயலாது, சும்மா அளவுக்கு அதிகமாக பிடிச்சு கொண்டிருக்க இயலாது. அனாதைகளின் அவர்களின் செல்வங்களை என்ன செஞ்சிருக்க கொடுத்து போட்டுங்க. அதே நேரத்தில் செலவுக்குரியதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரையறுத்து சொன்னான். இதையும் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சூரத்துல் நிசா 6வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், எப்படி செய்யணும், அமந்தான கனியன் ஃபல்யஸ்தஃபிஃப், எவர் நிர்வாகம் செய்பவர், எவர் வசதியோடு இருக்கிறாரோ அவர் தவிர்த்து கொள்ளவும். வசதியான ஒருவர் அனாதையின் சொத்துக்களை வைத்து நிர்வாகம் செய்கிறார் என்றால் அவர் என்ன செய்யக்கூடாது, அதிலிருந்து நிர்வாகத்துக்கு இருக்கக்கூடாது. ஒமங்கான பக்கீரன், எவர் பக்கீராக வறுமையோடு இருக்கிறாரோ நிர்வாகம் செய்கிறார், அனாதையுடைய சொத்துக்கள் இருக்குது, இவருக்கு செலவழிக்கிறாரு. புல் பிம்பாரு நன்முறையில் சாப்பிட்டுக் கொள்ளட்டும். கூலி கூலி என்று சொல்வது அவர் தீர்மானித்துக் கொள்ளவும் எழுது, ஆனால் அதுக்கு அந்த வேலைக்கு எவ்வளவோ அதுதான் என்ன செய்யணும், அவர் தீர்மானிச்சுக்கணும். அவர் சம்பளம் வேற இடங்கள்ல வேலை செய்யறது கேட்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. என்னிடத்துல இந்த தகைமை இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இந்த டிகிரி இருக்குது, இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா நான் வந்து என்ன செய்யணும், மாசம் 115,000 சம்பளம் போடணும்னு சொல்லினா சம்பளம் போட, அந்த நிர்வாகம் இல்லை. ஆனால் அதையே வச்சு என்ன செய்யறதுக்கு பராமரிக்கிறதுக்கு. எனவே தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அவங்க தங்களுடைய கிலாபத்தில் சம்பளம் எடுக்காம இருந்தாங்க, சம்பளம் எடுக்கிறது இல்லை. சம்பளம் எடுத்தா என்ன செய்வாங்க, என்ன சொல்லிக் கொள்வாங்க தெரியுமா, நான் அனாதையின் சொத்தை நிர்வகிப்பவன் போல வசதியா இருந்தா நான் சம்பளம் எடுக்கிறது இல்லை. எனக்கு வறுமை வரும்போது என்ன செய்வன், பைத்துல் மால் எனக்கு கலீஃபாவுக்குரிய சம்பளம் எடுப்பேன். ஆனால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வசதி வரும்போது எடுத்ததையும் என்ன செய்கிறேன், கொடுத்து விடுகிறேன். அதனால்தான் இன்னொரு கருத்து இருக்குது என்றால் ஒரு சஹாபி சொன்ன விளக்கம், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பது போல வசதி இல்லாதவர் எடுக்கட்டும் நன்முறையில் சாப்பிடட்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலும் வசதி வந்த பிறகு எடுத்ததே என்ன செய்யணுமோ திருப்பி கொடுக்கணும். என்றால் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய விளக்கம் அப்படித்தான் இருக்குது, நான் எனது கிலாபத்தில் அனாதையின் பராமரிப்பவர் போன்று இருக்கிறேன், வசதி இருந்தால் நான் கிலாபத்திலிருந்து எனக்கு எடுத்துக்கொள்வதில்லை சம்பளமோ செலவுக்கோ, வசதி இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்கிறேன், வசதி வந்த பிறகு வசதி இன்மையின் போது எடுத்ததை திருப்பி கொடுத்து விடுகிறேன். இப்படி சொன்ன உமர் ரழியல்லாஹு ஒரு சஹாபி. எனவே இந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை அவர்கள் பிழையாக சொல்ல வாய்ப்பில்லை, அவர்களுடைய நடைமுறையில் அவர்கள் செய்தது பிழையாக இருக்க முடியாது. ஆகவே தான் சில அறிஞர்களுடைய கருத்து இருக்குது, வசதி இன்மையின் போது அனாதையின் சொத்தை நிர்வகிப்பதற்கு ஏதும் எடுத்திருந்தால் வசதி வந்த பிறகு அதை என்ன செய்து விடவும், கொடுத்து விடவும் என்று அல்லாஹ்தாலா அனாதையின் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த முறை இருக்கு இல்லையா, இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளதுதான். பொது நிர்வாகம் செய்யும் போது, சமூகத்தினுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்யும் போது எல்லாத்துக்கும் முன்னாடித்தான், குறிப்பாக அனாதைகளுடைய விஷயத்துல சொத்துக்களை நாங்கள் நிர்வாகம் செய்யும் போது மிக மிக கவனமாக இருக்கணும், முடிந்த அளவு அதிலிருந்து எடுக்காமல் இருக்கணும். இது மிக முக்கியமான ஒன்று. அவர்களுக்காக வேண்டி எவரும் கொடுத்தாலும் கூட அதையும் கூட என்ன செய்யணும், அவங்களுக்கு முழுமையாக நாங்கள் கொடுத்துடணும். இவையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அநாதைகளுடைய விஷயத்தில் எங்களுக்கு தந்து. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, அநாதைகளோடு இருந்துதான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய ஆகாரத்தின் போது அநாதைகளும் இருப்பார்கள் அவர்களுடைய சாப்பாடு. ஒரு பிரபலமான அறிஞர் இருந்தார், அவருடைய பெயர் ஹையாத். அவருடைய பெயர் ஹையாத். இவருடைய பெயர் உண்மையிலேயே ஹையாத் இல்லை, ஆனால் ஹையாத் என்றால் தான் தெரியும் அவருடைய பட்ட பெயர். அது அவருடைய பெயர் முஹம்மது. இவர்கள் ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், அதே நேரத்தில் நீதிபதியாகவும் கடமை புரிஞ்சவங்க. மர்வ என்ற ஊரில் நீதிபதியாகவும் கடமை புரிஞ்சவங்க. முஹம்மது இவருடைய பெயர். ஆனால் முஹம்மதுன்றதை யாருக்கும் தெரியாது, இமாம் ஹையாத் என்றால் எல்லாருக்கும் தெரியும். அது அவருடைய பட்ட பெயர். ஹையாத் என்றால் டெய்லர், டெய்லர் தைப்பவர், ஆடைகள் தைப்பவர். ஏன் இவர்களுக்கு ஆடைகள் தைப்பவர் என்ற பெயர் வந்து, பட்ட பெயர் வந்திருந்தால், அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் இலவசமாக ஆடைகள் தைப்பு கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் இலவசமாக ஆடைகள் தைத்து கொடுக்கிறது இவர்களுடைய வளமை. அப்ப அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் இவர்கள் செய்து வந்த அந்த சேவையை மக்கள் அவருக்கு ஒரு சாதாரணமாக தைக்கிற வந்தாலே எல்லாம் செய்யறது தான், அவர்கள் இவர்களுக்கு இலவசமாக செய்வதை வைத்து அவர்களுக்கு எந்த பெயரை வந்துடுச்சு, ஹையாத் டெய்லர் என்ற பெயரை வந்துடுச்சு. அவங்க இவர்களுக்கு இனாமாக தைத்து கொடுக்கும் அந்த பணியை கௌரவிக்கும் முகமாக. இப்படி நிறைய பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அனாதைகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றது, அனாதைகளுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கிறது, அவர்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொடுக்கிறது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் ஒன்றை ஞாபகம் வைக்கணும், அல்லாஹ் அதனைத்தான் ஞாபகம் ஊட்டினான். சூரத்துல் நிசா 9வது ஆயத்தில், நாங்கள் எங்கட பிள்ளைகளை இப்படி விட்டுட்டு போயிட்டால் பலகீனமானவர்களாக எப்படி இருக்கும் என்று பயப்படும் தானே. தந்தை இல்லாத பிள்ளைகளை பார்க்கும் போது எம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இப்படி பலகீனமான நிலையில விட்டுட்டு போயிட்டோம் என்றால் எப்படி இருக்கும் என்று அஞ்சுறோம் தானே. அல்லாஹ்வுத்தால அதை நினைச்சு பார்க்கும்படி சொன்னான். لو تركوا من خلفهم ذريه ضعافا خافوا عليهم தமக்குப்பின் பலகீனமான ஒரு சந்ததியை விட்டுவிட்டால் பயப்படுவார்களே, அவர்கள் பயப்படட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அனாதைகளுடைய விஷயத்தை பேசிக் கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா சூரத்துல் நிசா 9வது ஆயத்துல, நீங்க படிச்சீங்க 5வது 6வது ஆயத்துகள்லாம் அனாதைகளை பற்றி பேசுது. 7வது 8வது சூரத்துல் நிசாவுடைய ஆரம்ப வசனங்கள் அனாதைகளை பற்றி பேசுது. உங்களுக்கு அனாதைகளுக்கிடையில் நீதமாக நடந்து கொள்ள முடியாவிட்டால் இரண்டோ மூன்றோ நான்கோ மனைவிமார்களை வைத்துக் கொள்ளுங்கிற அல்லாஹ்வுத்தால சொன்னதுக்கு நாங்கள் என்ன விளக்கம் படித்தோம். ஜாஹிலிய காலத்தில் ஒரு பண்பு இருந்துச்சு, என்ன பண்பு, அனாதைகளை வைத்துக் கொண்டிருப்பான். பெரிய பிள்ளைகளாக ஆன பிறகு அந்த பெண் பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் தானே என்ன செய்யறது, கல்யாணம் முடிச்சு போடுறது. ஒரு பெண்ணை எடுத்து கல்யாணம் முடித்தால் எப்படி அவளை எந்த தரத்தில் வைத்திருப்பானோ அந்த தரத்தில் வைக்கிறது இல்லை. விலங்கு என்னது, ஏன் பேருந்து 10 வருஷம் 12 வருஷம் வந்த புள்ள கடைசி வரைக்கும் எப்படித்தான் வச்சுக்கிறது, அந்த அநாதை புள்ளமாய் வச்சுக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வுத்தால சொன்னான், அல்லா சுக்கு சுக்கு சொல்லியத்தாம. நான் விளக்கமாக உங்களுக்கு சொன்னேன் பலதார மனத்தை பற்றி படித்து தரும்போது, அனாதைகளுக்கிடையில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்று பயந்தால் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இரண்டோ மூன்றோ நாளோ என்ன செஞ்சுக்கோங்க, மற்றவங்களை என்ன செஞ்சுக்கோங்க, முடிச்சுக்கோங்க. உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நீங்க மனம் முடித்து உங்களுடைய மற்ற பெண்களை போன்று அவர்களை நடத்த முடியாவிட்டால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவங்களை முடிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவைன்றா உங்களோட மனைவியோடு வேற யாரையும் முடிச்சுக்கோங்க. விலங்குறேன், நான் படித்து தரும்போது சொன்னேன், பலதார மனத்தை ஊக்குவித்து சொல்லப்பட்ட ஆயத்தல்ல அது. என்றால் நான் சொல்லி தந்தேன் ஒரு 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 கண்டிஷன், ஒரு முன்னுக்கு ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டுதான் பின்னுக்கு என்ன செய்து ஒரு பதில் வருது. அனாதைகளுக்கிடையில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்று பயந்தால் இரண்டோ மூன்றோ நாளோ உங்கள் மனதுக்கு விருப்பப்பட்ட மாதிரி முடிச்சுக்கோங்க என்றால் இது பின்னணி என்ன? அரபு சமூகத்தில் ஜாகிரிய காலத்தில் அனாதைகளை தங்களிடத்தில் வளர்த்து கொண்டு வயது வந்த பிறகு அனாதை பெண் பிள்ளைகளை தாமே முடித்துக் கொள்வார்கள். ஆனால் வெளியிடத்திலிருந்து பெண் எடுத்தால் அவளை எப்படி எந்த தரத்தில் மனைவியாக வைத்திருப்பார்களோ அல்லது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி இந்த பெண்ணை என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணம் முடிச்ச பிறகு வைத்துக் கொள்வதில்லை. இன்னுமே அனாதை மாதிரிதான் பயன்படுத்துவது. அதான் சொன்னா அந்த வேலை உங்களுக்கு செய்ய இயலாது வாப்பா. அவளும் சமூகத்தில் சரணிகள் சமானமாக அந்தஸ்து உள்ள ஒரு பெண். நீங்க மனம் முடித்தால் ஏனைய உங்களுடைய மனைவி போன்று இவளையும் சரணிகள் சமானமாக நடத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால், அனாதைகளுக்கிடையில் நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் பயந்தால், மனதுக்கு விருப்பப்பட்டமாய் வேற எத்தனை இருக்கு முடிச்சுக்கோங்க, ரெண்டோ மூணோ நாலு வரைக்கும் உங்களுக்கு போகலாம். ஆனா இந்த பொம்புளைகளை யாருக்கு வேற யாருக்கு என்ன செய்ய முடிச்சு வைங்க என்று அல்லாஹ் திறக்கணும். இந்த ஆயத்தெல்லாம் சூரத்து நிசாவின் ஆரம்ப பகுதியில் தான் வருவது. இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி போட்டு தான் சொன்னால் ஒன்பதாவது ஆயத்தில் தாம் தமக்கு பின் பலகீனமானவர்களை விட்டு சென்றால் அவர்கள் மீது பயப்படுவார்களே, அவர்கள் அனாதைகள் விஷயத்திலும் பயப்படவும். எவ்வளவு அழகான போதனர், எங்கட சொந்த பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தால் மறுமையில இந்த கபருக்குள்ள போன பிறகு அதெல்லாம் ஞாபகம் வராது. விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் யோசிக்கிறோம் தானே, பயம் தானே. அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, அவங்களே யோசிங்க, இது மாதிரி நடந்துட்டேன் எனக்கு இது இந்த கதை நடந்தால் நான் பேசிட்டேன்னா என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி யோசிங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் பிள்ளை தானாக வரும், அது மாதிரி யோசிங்கன்னு தான் சொல்லி வைத்தான். ஹே, நான் இந்த இடத்துல சதாலிக்கல்லதி எதோ யத்தீம், அவன் அனாதையை தள்ளி விடுகிறான் என்று அல்லாஹ் தர சொன்னான். இது குறிப்பாக ஆசு பின் வாயில் என்று சொல்லப்பட்டிருக்குது. வேறு குறைசு முஸ்லிக்குகளை பற்றி சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே மறுமை நாளை அல்லது கூலி நாளை பொய்ப்பிப்பவனை பார்த்தீரா, அவனை பற்றி அல்லாஹ் இரண்டு பண்புகளை சொன்னான். ரெண்டுமே சமூகத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒன்று, அனாதையை அவன் தட்டி விடுகிறான். இரண்டாவது, ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவது இல்லை. அப்ப இதுவரைக்கும் மறுமை நாளை அதாவது கூலி நாளை உண்மைப்படுத்தலும் பொய்ப்படுத்தலும் அதனுடைய அந்தஸ்து என்ன, அது அகீதாவில் வகிக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, அதே நேரத்தில் யாருடைய விஷயத்தில் இறங்கினது, அது அவளிடத்தில் சொல்லப்படக்கூடிய இருந்ததாக சொல்லப்படக்கூடிய அனாதையை தட்டி விடுதல் தள்ளி விடுதல், அனாதையை பராமரித்தல், உபகாரமாக நடந்து கொள்ளல், இம்மை மறுமையில் அதுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், அவர்களுடைய சொத்துக்களை நிர்வகிப்பதில் எவ்வளவு அவதானம் தேவை என்பதை பற்றி தான் நாங்கள் படித்தோம். வார வாரம் இன்ஷாதான் இவன் அடுத்த பண்பு ஏழைக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை என்பதிலும் அடுத்த ஆயத் ஃபவைலுல் முஸல்லீன் என்று ஆரம்பிக்கிறது. இந்த சூராவினுடைய பெயர் சூரத்துல் மாவூன், அது இந்த சூராவின் இறுதி வசனத்தில் இருக்கக்கூடிய இறுதி சொல் பெயராக வந்திருக்கிறது. மாவூன் என்றால் சாதாரண பொருள், அற்ப பொருள் என்று எழுதியிருப்பான். சாதாரண அற்பமான பொருள், சாதாரண பொருள், அது என்ன அல்லாஹ்வுடைய சாதாரண பொருளை கொண்டு நாடுகிறான் என்பதை எல்லாம் அந்த வசனம் வரும்போது நாம் இன்ஷாஅல்லாஹ் படிப்போம். சூரத் மக்கா என்றும் மக்காவில் இறங்கியது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, மதீனாவில் இறங்கியது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி நிச்சயமாக மக்காவிலே சம்பந்தப்பட்டது, இரண்டாம் பகுதி நிச்சயமாக மதீனாவிலே சம்பந்தப்பட்டிருப்பதனால் எவரவரெல்லாம் மக்கா என்று சொன்னார்களோ முதல் பகுதியை வைத்து சொன்னார்கள், எவரவரெல்லாம் மதீனாவில் இறங்கியது என்று சொன்னார்களோ இறுதி பகுதியை வைத்து சொன்னார்கள். ஆனால் நாங்கள் ரெண்டையும் ஒன்று சேர்த்து பார்ப்பதாயிருந்தால் முதல் பகுதி மக்காவிலும் இரண்டாம் பகுதி மதீனாவிலும் இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த சூரா மக்கியாகவும் தான் மதனியாகவும் தான், சூரத்துல் கௌசர போல. திருப்பி ஒரு காயத்துக்கு அர்த்தம் சொல்றேன். அல்லாஹ் தஆலா நபி அவர்களை விழித்து பேசுறான், கூலினாலை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா, கூலினாலை பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா. அப்ப சுருக்கம் என்ன, கூலினாலை உண்மைப்படுத்துதல் எங்களுக்கு அவசியம். அவன் அனாதைகளை தட்டி விடுகிறான், அவன் அனாதைகளை தட்டி விடுகிறான். அப்ப அனாதைகளை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அவர்களுடைய விஷயங்களை நாங்கள் இருக்கிற ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். என்ன கேட்கறது, மறுமையில் அவர்களுடைய அவர்களுடைய விஷயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வதா இருக்கும், பரிந்து பேசுவதா இருக்கும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்கள் எல்லாருக்கும் பொறுப்பு தானே. இவர்களுடைய நன்மை தீமைகளுக்கு அவர்கள் பொறுப்பில்லை. ஒவ்வொரு மனிதனும் பருவ வயதை எய்தியதற்கு பிறகு நபி அவர்களும் பொறுப்பில்லை. அவருக்கு பருவ வயதை எய்தாதிருக்கும் காலமெல்லாம் என்ன செய்யலாம், நபி அவர்கள் பொறுப்பேற்கலாம். அதே நேரத்தில் இப்படியானவர்களுக்கு ஏதும் கடன்கள் இருந்தால் அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றாதான். ஒரு கட்டம் இருந்துச்சு பைத்துல் மால்ல எதுவும் இல்லை, நபி அவர்களுக்கு பொது சொத்தெல்லாம் இல்லை. ஜனாசா வந்தா கேட்பாங்க, கடன் இருக்குதா இவருக்கு, இருந்தா யாராவது பொறுப்பேறுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை என்றால் அது வரைக்கும் தொழுகை நடத்த மாட்டாங்க. வசதி எல்லாம் வந்துச்சு மதீனாவில், கடன் உள்ள யாரும் ஜனாசா வந்தா நபி அவங்க சொல்லுவாங்க, அது என்னுடைய பொறுப்புன்னுவாங்க. விளங்குதா? அதுக்கு பிறகு அதுக்கு சொல்றது இல்லை, கடன் இருந்தால் நான் தொழுவிக்க மாட்டேன், யாராவது பொறுப்பெடுங்கன்னு நபி அவங்க சொல்றது இல்லை. சொன்னதன் காரணம் என்ன, அவர் கடன் இல்லாமல் அவருக்கு போகணும், யாராவது பொறுப்பேற்றுவாங்க, அதுக்கு பிறகு தான் நபி அவங்க தொழுவிப்பாங்க. இதே வசதி வந்த பிறகு இருக்க இல்லை, கனி மட்டும் அதுவும் இதுவும் வந்து பொதுத்துறை சிறையெல்லாம் வந்து கொண்டிருந்த போது என்ன செஞ்சாங்க, பொறுப்பாங்க. அதே மாதிரி தான் ஜவஹர்புன் அபி தாலிப் ரதியல்லாஹு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு வசதி எல்லாம் இருந்துச்சு, ஒன்று தான் நிறைவேற்றி வைப்பாங்க, அல்லது பொது இதுலேருந்து கொடுப்பாங்க. கனிமத்திலேருந்து ஒரு அஞ்சில் ஒரு பகுதி அவங்களுக்கு இருக்குது, அஞ்சா பேருக்கு அஞ்சில் ஒரு பகுதி யாருக்கு இருக்குது, அனாதைகளுக்கு இருக்குது, யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது, பயிரடைந்து இருக்குது. இதெல்லாம் நபி அவர்களுக்கு காரணம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எனவே இந்த வயத்தில் எவராவது அந்த அனாதைகளில் ஒருவர் அனாதையாக இருக்கும் போது மோத்தானாலும் கூட அங்கே என்ன மறுமையிலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, என்றால் அவருக்கு நன்மை தீமை இல்லையே. அது எனவே தான் இந்த வயசுல ஏதும் பொறுப்புக்கோடு மொத்தானாலும் கூட அங்குதான் என்ன செய்யலாம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பேசலாம். இந்த வகையிலும் அந்த பொறுப்பாக இருக்கலாம். ஜஃபர் ரலியல்லாஹு மனைவி எங்க போறாங்க, பிள்ளைகளுடைய பராமரிப்பு பற்றி நாங்கள் படித்தோம். 7 வயது வரைக்கும் யாருடைய பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள், தாயினுடைய, ஒரு பெற்றோர் அல்ல தாயினுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. 7 வயது வரைக்கும் யாருடைய கண்காணிப்பில் தான் இருக்கணும், நேரடியாக தாயினுடைய கண்காணிப்பில். 7 வயதுக்கு பின்னால கொஞ்சம் வெளியே என்ன செய்யலாம், போகலாம். அதே நேரத்தில் தாயும் தந்தையும் பிரிஞ்சிருக்கிறாங்க, தலா போயதோ தந்தை தன்னிடத்தில் கேட்டால் நீதிமன்றம் முடிவு செய்யும், பிள்ளைக்கு விருப்பம் எடுத்துக்கொள்ள சொல்லி. பிள்ளை விரும்பினால் தாயிடத்தில் போயிருக்கும், விரும்பினால் யாரிடத்தில் போயிருக்கும், தந்தையிடத்தில் போயிருக்கும். இப்படித்தான் அதனுடைய ஏற்பாடு. பிள்ளைகள் பருவ வயதை அடையும் வரைக்கும் மொத்தத்தில் தாயும் தந்தையும் அவர்களுக்குரிய முழு பொறுப்பு. பருவ வயது மட்டும் இல்லை, பருவ வயதுக்கு பிறகும் அவர்கள் திருமணமாகி ஒரு அமைப்பில் ஆளாகும் வரைக்கும் அவர்களுடைய பொறுப்பு இருந்து கொண்டு இருக்கு, குறிப்பாக பருவ வயது வரைக்கும். இந்த காலத்தில் இவர்களுடைய பயணம் மருத்துவத்துக்காக ஒரு பயணம் போகிறாங்க, அல்லது அவசரம் தடுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு தேவைக்காக பயணம் போறாங்க என்றால் தாயினுடைய அடுத்த அந்தஸ்தில் இருப்பாங்களே. நாங்க ஒரு ஒழுங்கு எழுதணும், தாய் இல்லாவிட்டால் தாயின் தாய் பராமரிப்புக்குரியவள், தாயின் தாய் இல்லாவிட்டால் தாயின் தாய், தாய் தாய் அந்த ஓலர் இல்லாவிட்டால் மகள் அல்லது தாயின் சகோதரி என்றெல்லாம் படிச்சோமே. இந்த ஒழுங்குல அவர்கள் என்ன செய்யப்படணும், பாரப்படுத்தப்படணும். இது எப்ப என்றால் அத்தியாவசிய தேவை ஒன்று, தவிர்க்க முடியாத தேவை ஒன்றுக்கு தாயும் தந்தையும் கூடவே பயணம் செய்ய அவர்களுக்குரிய தேவையானது எல்லாம் கொடுக்கப்பட்டு செய்யணும் போகணும். அதே சமயத்தில் இவங்களை கூட்டிக்கிட்டு போறதுக்கு தடையதும் இருந்தால், பயணத்தில் கூட்டிக் கொண்டு போகையிலும் பயணத்தினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பிள்ளைகள் தடையா இருக்க மாட்டாங்க என்று இருந்தால் எது மிகவும் ஏற்றம், கூட்டிட்டு போறது. அதேவேளை இந்த தாவா பணிக்காக வேண்டி பெரிய தூரம் போறது வந்து அதை யோசிக்க வேண்டிய விஷயம் என்றால் ரெண்டு வகையான சூழல்ல தாவா நடக்கலாம். ஒன்று, இவர்கள் போனால்தான் அந்த தாவா நடக்கும், மாற்று வழி இல்லை. பரம்பு ஐநாக இருந்தால் என்ன செய்யலாம், ஒருவேளை கொஞ்சம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவங்க போகணும், மற்றவங்க என்ன செய்யணும், அதுக்கு இவங்க போகாவிட்டாலும் அந்த வேலையை செய்வதற்கு பலர் இருக்கிறாங்க என்றால் இப்போது பரம்பு கிஃபாயா. இது பரபாயின், எது பரபாயின், பிள்ளைகளை வைத்து பராமரிக்கிறது என்னவாயிருக்கும், பரபாயின். எனவே இவர்கள் போகாவிட்டாலும் அந்த தாவா பணி நடக்கும் என்ற ஒரு சூழல்ல போறது கூடாது. இவங்க எங்க தான் இருக்கணும், பிள்ளையோட இருக்கணும். ரெண்டு பேருமே போகாமல் என்ன செய்யலாம், தந்தை என்ன செய்யலாம், போகலாம் தேவைப்பட்டால் அப்படி செஞ்சு கொள்ளலாம். இது முக்கியம், இது பெரிய தாவா. ஜிஹாத் வந்துடுச்சு, ஃபரபு ஐநாகவும் ஆகும் சில நேரத்தில் ஜிஹாத். அந்த நேரத்தில் என்ன செய்யலாது, இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கலாது, அதுதான் முக்கியம். ஃபரபு கிஃபாயாவாக இருக்குது என்றால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், இந்த சுமைகள் உள்ளவங்க கொஞ்சம் ஹலீஃபாவினுடைய ஆலோசனையின் பேரில் என்ன செய்யலாம், நின்று கொள்ளலாம். பரபாயின் ஆகிட்ட எல்லாரும் ஜிஹாத் செய்யணும் என்றால் பிள்ளைகளை வச்சு கொண்டு வந்து செய்ய ஏதாவது, இப்போ ஜிஹாதுக்கு தான் எல்லாரும் போகணும். பரபு ஜிஹாதினுடைய ஏற்பாடு அப்படி இருந்தால் தாவாவினுடைய ஏற்பாடு என்ன செய்யணும், செய்யலாம். ஜிஹாதுக்கு முன்னர் உள்ளது தாவத் தானே, முடிவு ஜிஹாதில் இருந்தால் அதற்கு முன்னர் உள்ள தாவத்து பல்லாகத்தால இந்த ஒழுங்கத்தான் செய்வான் ஏற்றுக்கொள்வான். மையத்தொன்றுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய செய்யற ஏற்பாடு இருக்கணும். அது ஏற்பாடு இல்லையா அல்லது ஏற்பாடு இருந்தும் அதிகாரிகளுடைய கவனையை நம்ம அந்ததையும் அப்படி நடக்கும். அப்படி ஒரு நிலைமை இருக்கு இல்லாது, இதெல்லாம் வந்து எசென்ஷியல் சர்வீஸ், அத்தியாவசிய சேவை, அது நடத்தணும். சவுதியில் அப்படி ஏற்பாடு இருந்திருந்து அதிகாரிகள் தவணையினமாக இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிருந்திருந்தால் அதிகாரிகளுடைய இப்படியாகத்தான் இருக்கும். அந்த உலோ பெரிய நாடு ஒன்றில் உலோ ஏற்பாடு இருக்கும் போது மரணத்தை விசாரித்து உடனடியாக அழைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்பாடு இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லி முடிவு போறது கஷ்டம் இல்லையா. சில அதிகாரிகளுடைய கவனையினமாக இருக்கலாம் நினைக்கிறேன். விசாரணம் செய்ய விசாரணை உடனடியாக செய்யலாம் தானே. விசாரணையை செஞ்சு சாட்சியங்கள் எதுவும் பிழையா இருக்கிறது இருந்தால் அல்லது முன்பின் முரணா இருக்கிறால் அடுத்த சாட்சியங்களை கொண்டு வரும் வரைக்கும் அவங்க ஒன்றை பத்தி யோசிக்கலாம். இருந்தாலும் பிரேதங்களை வச்சுக்கொண்டு அவ்வளோ நாளைக்கு இருக்கிறது கூடாது, அவங்க உடனே கூட நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு போகணும். இல்ல பல பிரச்சனைக்கு இதுமா என்றால் அது பாச பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. பாஷை வந்து ஒரு முக்கியமான தடையாகவும் இருக்குது, மொழிபெயர்ப்புகளில் வர பிரச்சனை ஒன்று இருக்கு ஒன்று விளங்குறது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் என்ன சேத்தனி ஊத்துறதுக்கு ரோட்ல போறதுக்குரிய சொற்கள் தெரியும். மரணம் நோய்களோட சம்பந்தப்பட்டது எல்லாம் என்ன செஞ்சிருக்காது, புழக்கத்தில் உள்ள சொற்களும் தெரிஞ்சிருக்காது. ஒன்றை கேட்கும் போது ஒன்று செய்யலாம் சொல்லியிருந்தான். அப்ப அது ஏதோ சொல்ல போய் தான் தெரியாத சிங்கரம் தன் பிறருக்கு கெடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ சொல்ல போய் ஏதோ பிரச்சனை வலுக்கக்கூடியதான சாட்சிகளாகவும் என்ன செஞ்சிடலாம் சில பேரும் பேசுறலாம். ஆகவே அது பெரிய சிக்கல், சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இங்கேயும் தான் எந்த நேரத்தையும் தான் கொஞ்சம் முன் பின்னாகிட்டு சொன்னா டக்குனு பிற எடுத்து வச்சிருவாங்க, அவங்க குற்றவாளி ஆகிடுவாங்க. பிறகு வேற ஏதாவது இருக்குதா? அதான் சொல்றாங்க வார வாரம் சாப்பிடா பிறந்தாரு சாப்பிடும் சந்திப்போம். சல்லல்லாஹு அலா சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.